பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் என் தாப்பனார் கர்மயோகி அவர்களுக்கும் அன்பர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு உணர்ச்சி வகப்பட்ட செயல்பாடும் அறிவுடைமையின் அவசியம் என்ற தலைப்பாகும். இந்த தலைப்பில் சுமார் 1.5 மணி நேரம் பேசலாம் என்று நான் தீர்மானித்துள்ளேன். கூடுமான வரையிலும் இந்த 1.5 மணி நேரத்தில் பேசி முடிப்பதற்கு என்னால் ஆன முயற்சிகளை நான் செய்கிறேன். மனிதன் தான் அறிவால் செயல்படுபவன், தான் ஒரு அறிவு ஜீவி என்று தன்னை பற்றி சிறப்பாக நினைக்கிறான், இப்படியே சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளவும் செய்கிறான். ஆடு மாடு போல அறிவில்லாதவன் இல்லை. மனித பிறப்பு என்றால் அறிவுடைய ஒரு பிறப்பு என்று மனித குலமே பெருமைப்பட்டுக் கொள்கிறது. இப்படி உண்மையிலேயே அறிவால் செயல்படுகின்றவன் மனிதன் என்று அது அந்த பெயருக்கு ஏற்றபடி அவன் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு எழுகின்ற ஆசைகள், உணர்வுகள் மற்றும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவனுடைய அறிவினுடைய அதிகாரத்திற்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி உணர்வுகளையும் ஆசைகளையும் செயல்பாடுகளையும் அறிவின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இவன் அறிவுஜீவி என்ற பெயருக்கே இவன் தகுதி உடையவன் என்று வருகிறது. ஆனால் நடைமுறையில் நான் பார்த்த மாத்திரத்திற்கு நான் என்ன சொல்வேன் என்றால், இந்த அறிவுஜீவி என்ற சிறப்பு பல பேருடைய வாழ்க்கையில் நிஜத்தில் உண்மையே இல்லை. இந்த அறிவுஜீவி அறிவாளி என்பது பெயரளவில் தான் தியரட்டிக்கல் உண்மையாக இருக்கிறது. ஒழிய நடைமுறை வாழ்க்கையில் பல பேருடைய வாழ்க்கையில் இது உண்மையே இல்லை. நான் கண்டவற்றிலும் பல பேர் அவருடைய ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமையாகி அவருடைய அறிவு என்ன சொல்கிறதோ, என்ன எச்சரிக்கை வழங்குகிறதோ அதையெல்லாம் புறக்கணித்து அறிவில்லாமல் செயல்பட்டு வீண் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். இப்படி உணர்வுகளுக்கு அடிமையாகி ஆசைக்கு அடிமையாகி அறிவில்லாமல் செயல்படும் பொழுது அவருடைய சந்தோஷம், நிம்மதி, அவருடைய சாதனை, அவருடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாவற்றையும் அவர்களே கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் வருகிறது. சாதாரண மனிதன், அன்னையிடம் வராதவன், அன்னையினுடைய அருமை பெருமைகளை உணராதவர்கள் இப்படி ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமையாகி அறிவில்லாமல் செயல்பட்டால் அது அவர்களுக்கு சரி, அவர்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த அறிவில்லாத செயல்பாட்டுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களை, ஏமாற்றங்களை, சிரமங்களை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் நாம் எல்லாம் அன்னை அன்பர்கள். மினிமம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய அறிவின் கட்டுப்பாட்டு கீழாவது இருக்க வேண்டும். நமக்கு எழுகின்ற ஆசைகள், உணர்வுகள் இந்த அறிவின் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இது மினிமம் அன்னை அன்பர்களிடம் அன்னை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு என்று சொல்லலாம். அன்னை அன்பர்களாய நாம் மற்றவர்களைப் போல அறிவில்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஆசையின் உந்துதலால் தூண்டப்பட்டு செயல்படுகின்றோமா, அல்லது அன்னை என்பருக்கு ஏற்ற வகையில் நம்முடைய உணர்வுகளையும் ஆசைகளையும் நம்முடைய அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பொருத்தமாக விவேகமாக செயல்படுகின்றோமா, இந்த கேள்வி எழுகிறது. நம்முடைய ஆசைகளும் உணர்வுகளும் நம்முடைய அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றன என்று பல அன்னை என்பர்கள் வாழ்க்கையில் இதுதான் நிஜம் என்றால் அவர்கள் உண்மையிலேயே மற்றவர்களை விட ஒரு படி மேலானவர்கள் என்று நான் எடுத்துக்கொள்வேன். ஆசைகள், உணர்வுகள் என்ற இடத்தில் சாதாரண மக்களுக்கும் சரி, அன்னை அன்பர்களுக்கும் சரி எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் அறிவில்லாமல் செயல்படுவதைப் போல அன்பர்களை நாமும் அறிவில்லாமல் தான் ஆசை கடுமையாக செயல்படுகிறோம் என்றால் நமக்கும் அன்னை அன்பர்கள் இல்லாத மற்றவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று ஆகிவிடும். இது அவரவர் தனிப்பட்ட முறையில் தான் எப்படி என்று சிந்தித்து தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை என்பவர்களை நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வருமானம், வேலை, உடல் நலம், குடும்ப நலம், குடும்பத்தினுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று எல்லாவற்றிற்கும் அன்னையினுடைய பாதுகாப்பை அவசியம் கேட்கிறோம். எனக்கு தெரிந்த பல அன்பர்கள் இப்படி அன்னையுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்று தினந்தோறுமே இது விஷயமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம். அவருடைய பாதுகாப்பு நமக்கு அனுதினமும் 24 மணி நேரமும் நம்முடைய வருமானம், வேலை, உடல் நலம், குடும்ப நலம், முன்னேற்றம், பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் அவசியம் இடைவிடாமல் வேண்டும் என்றால் அவருடைய பாதுகாப்பை கெடுத்து கொள்ளும் வகையில் நாம் செயல்படக்கூடாது என்று நம்மை கேட்பதற்கு அன்னைக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் அன்னையினுடைய பாதுகாப்பை அனுதினமும் கேட்டுக்கொண்டு இன்னொரு பக்கம் நம்முடைய உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாகி அறிவில்லாமல் செயல்பட்டு வீண் பிரச்சனைகளை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால் நாம் அன்னையைத்தான் அன்னையை நொந்து கொள்ளக்கூடாது, நம்மைத்தான் நாமே நொந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாமல் செயல்படும் பொழுது முதலில் வீண் பிரச்சனைகள் உருவாகின்றன. வேலைக்கு ஆபத்து வந்துவிட்டது, வருமானத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது, உடல் நலத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது, பிள்ளைகளுடைய படிப்பில் பிரச்சனை வந்துவிட்டது என்று நாம் பயந்து போய் பின்னர் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்மாலான காரியங்களை, நம்மாலான முயற்சிகளை எடுத்து பார்க்கிறோம். நாமே உருவாகி கொண்ட பிரச்சனைகளை நம்மால் சரி செய்து கொள்ள முடியவில்லை என்று தெரிந்தால் அடுத்த கட்டமாக அன்னையிடம் ஓடுகிறோம். அன்னையே அறிவில்லாமல் என்னுடைய வேலையை நானே கெடுத்துக்கொண்டேன், இப்போ வருமானத்துக்கு பிரச்சனை வந்து விட்டது, அன்னையே என்னை காப்பாற்றுங்கள், என் வருமானத்தையும் வேலையும் காப்பாற்றி கொடுங்கள் என்று கெஞ்சுகிறோம். அந்த கட்டத்தில் நாம் உருக்கமாக கெஞ்சும் பொழுது அன்னை மனமிறங்கி வந்து அறிவில்லாமல் அவருடைய பாதுகாப்பிலிருந்து வெளியேறி நாம் போயிருந்தாலும் மீண்டும் தன்னுடைய பாதுகாப்பு வட்டத்திற்குள் நம்மளை கொண்டு வந்து நம்முடைய வேலை, வருமானம், என்ன பிரச்சனை உருவாக்கி கொண்டோமோ அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றி தருகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஏன் அன்னையின் பாதுகாப்பை கேட்டுவிட்டு அறிவில்லாமல் செயல்பட வேண்டும்? ஏன் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? பின்னர் ஏன் அன்னையை காப்பாற்றுங்கள் என்று அன்னையிடம் ஓட வேண்டும்? இதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு எழுகின்ற ஆசைகளையும் உணர்வுகளையும் நம்முடைய அறிவின் கட்டுப்பாட்டு கீழ் வைத்துக் கொண்டு நிதானமாக விவேகமாக நடந்து கொண்டோம் என்றால் வீண் பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய நிம்மதியும் கிடப்போவதில்லை, நம்முடைய முன்னேற்றமும் கிடப்போவதில்லை. நாம் கேட்ட 24 மணி நேரம் அன்னை பாதுகாப்பு நமக்கு பேக்ரவுண்டில் இருந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக பயனுள்ள வகையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே போகலாம். அறிவுள்ள செயல்பாடு என்று ஒன்று இருக்கும்போது ஏன் அறிவில்லாமல் செயல்பட்டு பிரச்சனைகளை நாமே உருவாக்கி கொண்டு பின்னர் அன்னையிடம் ஓட வேண்டும் என்பதுதான் இங்கே ஒன்று நாம் அவசியம் கருத வேண்டும். இங்கே ஒன்றை நாம் அவசியம் கருத வேண்டும். மனிதன் அறிவு ஜீவி என்று சொல்லிக் கொள்கிறான், அறிவால் செயல்படுகின்றவன் என்று பெருமையாக பேசிக் கொள்கிறான். இருந்தாலும் அறிவோடு செயல்படுவது ஏன் சிரமமாக இருக்கிறது? ஆசைகளையும் உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் அறிவின் கட்டுப்பாட்டு கீழ் வைத்திருப்பது ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்ற இந்த கேள்வி எழுகிறது. இந்த கேள்வியை நாம் முதலில் கருத வேண்டும். இதை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் நவீன நகரமயமான வாழ்க்கை நம்முடைய ஆசைகளை பல வகைகளில் எந்நேரமும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நவீன நகரமயமான வாழ்க்கை நம்முடைய ஆசைகளை எந்நேரமும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ நாம் சென்றோம் என்றால் அங்கே நமக்கு தேவைப்படுகின்ற பல வகையான பொருட்களை மிகவும் அட்ராக்டிங்காக அட்ராக்டிவாக பேக்கிங் செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த கவர்ச்சிகரமான பேக்கிங்கை பார்க்கின்ற மக்களுக்கு இவற்றை எல்லாம் வாங்க வேண்டும் என்று கட்டுக்கணங்காத ஒரு ஆர்வம் எழுகிறது. தேவையோ தேவையில்லையோ இருக்கின்றதோ இல்லையோ இந்த நேரம் அவசியமோ அவசியம் இல்லையோ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த ஷாப்பிங் அட்மாஸ்பியர் என்று நுழைந்து விட்டாலே அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படாத மக்களே இல்லை. பெண்களுடைய பீரோவை திறந்து பார்த்தால் 100 150 என்று புடவை அடுக்கி வைத்திருப்பார்கள். ஆக்சுவலாக நடைமுறையில் ஒரு மாதத்திற்கு 10-15 புடவைகளை மாற்றுவதை தவிர அவர்களுக்கு 150 புடவைகள் தேவையே இல்லை. இருந்தாலும் அப்படி அடுக்கி வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு என்னமோ ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம். அதனால் கையில் காசு இருக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வாடிக்கையான கடை என்று ஒன்று இருக்கும், அங்கே போய்விடுவார்கள். அதை வாங்கி அப்படியே அந்த பேக்கிங் தெரியாமல் அப்படியே அடுக்கி வைத்துக் கொள்வார். இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு தெரியும், லேடிஸை இப்படி இழுக்கலாம் என்று. அதனால் அவர்கள் அதை அட்ராக்டிவாக பெண்கள் மனதை இழுக்கும்படி பேக்கிங் எல்லாம் செய்து வைத்திருப்பார். ஒரு பக்கம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நுழைந்து விட்டால் பார்ப்பதையெல்லாம் வாங்க தோன்றும்படி பேக்கிங் கவர்ச்சிகரமாக பேக்கிங் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டிவி ஒன்று இருக்கிறது, அதில் இடைவிடாமல் எந்நேரமும் அதை வாங்குங்கள் இதை வாங்குங்கள் என்று கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய ஒட்டுமொத்த விளைவு என்னவென்றால் இன்றைய நவீன வாழ்க்கை என்னவெல்லாம் வசதிகளை வழங்குகின்றதோ அந்த வசதிகளை ஒன்று விடாமல் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை மக்கள் மனதில் எழுந்து விடுகிறது. ஸ்டைலாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை நம்முடைய மனதில் எழும் பொழுது செலவு அதற்கேற்றபடி பல மடங்கு அதிகரித்து விடுகின்றது. அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும், அந்த வசதி வேண்டும் இந்த வசதி வேண்டும், ஏசி வேண்டும், பிளாஸ்மா டிவி வேண்டும், லேட்டஸ்ட் மாடல் டூ வீலர் வேண்டும், ஃபோர் வீலர் வேண்டும், ஃபாரின் போக வேண்டும், சைட் சீயிங் போக வேண்டும் என்று எல்லா ஆசைகளையும் நாம் அடுக்கிக் கொண்டே போனோம் என்றால் அந்த அளவிற்கு வருமானத்தையும் ஏற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் வருகிறது. ஒரு பக்கம் எந்த வசதியும் விட்டு வைக்க மனம் இல்லை, இன்னொரு பக்கம் அந்த வசதிக்கு ஏற்ற வருமானம் இல்லை. மனிதன் என்ன செய்வான்? ஏதோ ஒரு சிலரால் தான் அவர்கள் செலவு செய்ய விரும்புகின்ற அளவுக்கு வருமானத்தை ஏற்றிக்கொள்ள முடிகிறது. பல பேரால் இது முடிவதில்லை. அவர்கள் அரசாங்க பணியில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருகிறது. முறையான வருமானம் நாம் செய்ய விரும்புகின்ற செலவுக்கு ஏற்றபடி இல்லை, குறுக்கு வழியில் லஞ்சம் வாங்கலாமே, கொடுப்பதற்கு கேட்டால் கொடுப்பார்கள் என்று ஒரு டெம்டேஷன் அவர்களுக்கு வருகிறது. அந்த டெம்டேஷனுக்கு பல பேர் அடிமையாகி விடுகின்றார்கள். வருமானம் போக எக்ஸ்ட்ராவாக இப்படி லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இப்படி அரசாங்க வேலையில் இல்லாதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? லஞ்சம் வாங்குவதற்கு வழி இல்லை, இருந்தாலும் வருமானத்தை பெருக்கியாக வேண்டும், வேற என்ன வழியில் வருமானத்தை பெருக்கலாம் என்று அவர்களும் சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு சில குறுக்கு வழிகள் தெரிகின்றன. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்களை வாங்கி விற்பது என்று ஒரு ஸ்பெகுலேஷன் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்களை ஸ்பெகுலேஷன் பண்ணி செய்து அதில் ஒரு வருமானத்தை பார்க்கலாம் என்று ஒரு ஆசை அவர்களை தூண்டுகிறது. இன்னொரு பக்கம் கவர்ச்சிகரமாக பைனான்ஸ் கம்பெனிகள் விளம்பரம் கொடுத்த வண்ணம் இருக்கின்றன. 48% வட்டி கொடுக்கிறோம், 60% வட்டி கொடுக்கிறோம், 6 மாதங்களில் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் உங்களுடைய டெபாசிட்டை இரட்டிப்பாக்கி தருகிறோம், 10,000 போட்டால் 20,000 ஆறே மாதத்தில் திருப்பி தருகிறோம் என்று கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்கின்ற ஃபைனான்ஸ் கம்பெனிகள் 4-1 என்று எழுந்து விட்டன. இதை பார்க்கும்பொழுது ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் இவர்கள் கொடுக்கின்ற வட்டியை வாங்கி அந்த வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று அங்கே சேவிங்ஸ் டெபாசிட் செய்யலாம் என்று சிலருக்கு ஆசை வருகிறது. லஞ்சம் வாங்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன் செய்யலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெகுலேஷன் செய்யலாம், ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு டெபாசிட் போடலாம் என்று இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஆசை எழுந்தாலும், இன்னொரு பக்கம் இவருடைய அறிவு இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அவசியம் வழங்கத்தான் செய்கிறது. லஞ்சம் வாங்கினால் விஜிலன்ஸில் மாட்டிக்கொள்கின்ற ஆபத்து இருக்கிறது. ஸ்பெகுலேஷன் செய்தால், ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குகளின் விலை திடீரென்று சரிந்தால் பங்குகளில் போட்ட முதல் போய்விடும் என்ற ஆபத்து இருக்கிறது. ஃபைனான்ஸ் கம்பெனிகளை நம்புவதற்கு அருகதை இல்லாத ஃபைனான்ஸ் கம்பெனிகளை, அன்ரிலையபிள் ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் சேமிப்பை போட்டால் அவன் சொல்கின்றபடி வட்டியை கொடுக்காவிட்டால் சேமிப்பு போய்விடும். அவன் கம்பெனி இழுத்து மூடினால், அப்ஸ்காண்ட் ஆனால் அதோடு நம்முடைய சேவிங்ஸ் போய்விட்டது என்ற ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்துகளை பற்றி அவருடைய அறிவு எச்சரிக்கை செய்யத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஆசைக்கு அடிமையானவர்கள் உடனே வருமானத்தை அதிகரித்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஆசையின் பிடியில் இருப்பவர்களா இந்த எச்சரிக்கையை மதிக்க முடிவதில்லை. அறிவின் எச்சரிக்கையை புறக்கணித்து உதாசீனம் செய்து அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் அதை செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது விஷயம் கோணலாகி போனால் விஜிலன்ஸில் மாட்டிக்கொண்டு அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்களின் விலை உடனே திடீரென்று இறங்கினால், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஷேருடைய மதிப்பு 10,000க்கு விழும்பொழுது போட்ட முதலெல்லாம் இதில் போட்ட பணமெல்லாம் போய்விட்டே என்று அவர் ஏமாந்து போகிறார், வருத்தப்படுகிறார். ஃபைனான்ஸ் கம்பெனி திடீரென்று இழுத்து மூடிவிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியின் ஓனர்கள் அப்ஸ்காண்ட் ஆகிறார்கள் என்று பேப்பரில் வரும்பொழுது போட்ட பணம் எல்லாம் போய்விட்டது என்று புலம்புகிறார். ஆக இப்படி ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற டெம்டேஷன் பலமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதில் உள்ள ஆபத்துகளையும் நாம் கருதியே ஆக வேண்டும். ஆபத்தை கருதாமல் செயல்படும் பொழுது அதற்குண்டான கஷ்ட நஷ்டங்கள், பண நஷ்டம், ஏமாற்றம், அவமானம் என்று எல்லாவற்றையும் சந்தித்து தான் ஆக வேண்டும். இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது. மனிதன் பணமோகத்திற்கு மட்டும் அடிமையானவன் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு பலவிதமான மோகங்கள் இருக்கின்றன. இந்த வேறு பல மோகங்களின் வழியாகவும் அவன் உணர்ச்சி வயப்பட்டு அறிவில்லாமல் செயல்பட்டு கஷ்டப்படுகிறான். இந்த இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1950க்கு முன்னால் இருந்த இளைய சமுதாயம் என்பது பெற்றோருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. பெற்றோர்களை எதிர்த்து கொண்டு அவர்களை மீறி செயல்படுவதென்றால் சுதந்திரத்துக்கு முன் இருந்த இளைய சமுதாயத்தினர் தயங்குவார்கள், பயப்படுவார்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி தலைகீழாக மாறிவிட்டது. ஜனநாயக உரிமைகள் என்ற பெயரில் அவர்களுக்கு சுதந்திரம் அதிகரித்து விட்டது. படிப்பறிவு, அதனால் வந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு சுதந்திரத்தை அதிகரித்து விட்டது. அது போதாதென்று சொந்த வேலை, சொந்த வருமானம் என்று, கை நிறைய காசு என்று, இப்படி பல வகைகளில் அவருடைய சுதந்திரம் என்பது பல மடங்கு அதிகரித்து விட்டது. இந்த நேரடி பாதிப்பு என்னவென்றால், பெற்றோருடைய அதிகாரம் அந்த அளவுக்கு குறைந்து விட்டது. பிள்ளைகள் அவர்கள் இஷ்டப்பட்டபடி அவர்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். நாங்கள் எதுவும் கேட்பதற்கில்லை. அவர்களுக்கு அவர்களாக அறிவுள்ளவர்களாக செயல்பட்டால் உண்டு, அறிவில்லாமல் அவர்கள் செயல்பட்டால் நாங்கள் வேடிக்கை தான் பார்க்க வேண்டும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு பெற்றோர்கள் வந்துவிட்டார்கள். இப்படி அளவுக்கு மீறி சிறந்த சுதந்திரம் தங்கள் கையில் இருக்கும் பொழுது இன்றைய இளைய சமுதாயத்தால் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள தெரியவில்லை. இதை மிஸ்யூஸ் செய்து அவர்கள் பல இடங்களில் அறிவில்லாமல் உணர்ச்சி கடுமையாகி ஆசை கடுமையாக செயல்பட்டு தங்களுடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு எடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த இளைய சமுதாயம் ஜாதி, மதம், மொழி, இனம், பொருளாதார ஏற்றுத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் பார்க்காமல் காதல் வேகம் என்ற ஒன்றை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு, பெற்றோருடைய சம்மதம் இருக்கிறதா இல்லையா, அவருடைய ஒத்துழைப்பு தேவையா தேவையில்லையா என்று எதையுமே கருதாமல் உணர்ச்சி வசப்பட்டு காதலில் ஈடுபட்டு வீட்டை விட்டு வெளியேறி ரகசிய திருமணங்களை நிறைய பேர் செய்து கொள்கிறார்கள். ஆனால் காதல் வேகம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கப் போவதில்லை. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு காதல் வேகம் என்பது குறைகிறது. குறையும் பொழுது இப்படி பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல், அவருடைய சம்மதம் இல்லாமல் நாமே நாமே இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி கொண்டோமே, இன்று அவருடைய ஆதரவு தேவைப்படும் பொழுது அவர்கள் நம்மை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்று அந்த வருத்தமும் ஏமாற்றமும் அவர்களுக்கு வரத்தான் செய்கின்றன. ஒரு சில இளம் பெண்கள் வெறும் உடல் சுகத்திற்காக இவர்களை நாடி வருகின்ற ஆண்களை நம்பி அவருடைய கற்பையே பறிகொடுத்து விடுகிறார்கள். பிறகு திருமண பேச்சை எடுக்கும் பொழுது அவன் கழட்டிக் கொள்கிறான். இப்படி அன்ரிலையபிள் இரெஸ்பான்சிபிள் இளைஞர்களை நம்பி தாம் நம்முடைய கற்பையே பறிகொடுத்து விட்டோமே, அறிவில்லாமல் செயல்பட்டு விட்டோமே என்று பல இளம் பெண்கள் வருத்தப்படவும் செய்கிறார்கள். இன்னும் சில பேர் ஒரு முறையான வேலை வருமானம் என்று வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கு முன்னால் கல்லூரியில் படிக்கும் பொழுது காதலில் ஈடுபட்டு எங்கே பெற்றோர் நம்மை பிரித்து விடுவார்கள் என்ற பயத்தில் அவசர திருமணத்தை கோயிலில் வைத்து செய்து கொள்கிறார்கள். ஒரு கல்லூரி படிப்பை முடித்து ஒரு வேலையை தேடிக்கொண்டு கை நிறைய ஒரு வருமானத்தை பார்த்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியம் திருமணம் என்பது. ஆனால் எங்கே நாம் பிரிந்து விடுவோமோ, யாரேனும் கெடுத்து விடுவோம் என்ற பயத்தில் அவசரப்பட்டு கல்லூரியில் படிக்கும் போது கல்யாணத்தை செய்து கொள்கிறார்கள். ஆனால் குடும்பம் நடத்துவதற்கு வருமானம் இல்லை என்ற இடத்தில் அவசரப்பட்டு ஒரு வேலை வருமானம் இல்லை வருவதற்கு முன்னால் கல்யாணம் செய்து கொண்டோமே, இப்போ குடும்பம் நடத்த வழி இல்லையே, பெற்றோரையும் இழுத்து கொண்டோமே என்று இருவரும் சந்தோஷமாக குடித்தனம் செய்ய முடியாமல் சிரமப்படுகின்றார். இப்படி பணம், காதல் வேகம், இளமை வேகம் என்று இவற்றால் மட்டும்தான் மனிதன் தவறு செய்கிறான் என்றும் இல்லை. குடிப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது, புகைப்பிடிப்பதில், டிரக்ஸ் சாப்பிடுவதில் ஒரு இன்பம் இருக்கிறது. இந்த அல்ப இன்பத்திற்காக ஆசைப்பட்டு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய எவ்வளவோ எவ்வளவோ பேரை சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த சினிமா மோகம் என்று இருக்கிறது, பாப் மியூசிக் என்று இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் என்று இருக்கிறது. படிக்க வேண்டிய வயதில் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தாமல் சினிமா, ஸ்போர்ட்ஸ், பாப் மியூசிக் என்று கவனத்தை திசை திருப்பி சரியாக படிக்காமல் பரீட்சையில் சரியாக எழுதி மார்க் வாங்க முடியாமல் சரியான மார்க் இல்லாததால் வேலை கிடைக்காமல் அப்ப அந்த வகையில் எதிர்காலத்தை வீணடித்துக் கொள்கின்ற இளைஞர்கள் பல பேர் இருக்கின்றார். ஆக உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுக்கு வாழ்க்கை இப்போ எந்த எத்தனையோ விதங்களில் நம்மை தூண்டுகிறது என்றால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இங்கே நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ வகையில் நம்மை வாழ்க்கை அறிவில்லாமல் செயல்பட தூண்டுகிறது என்றாலும் பிரதானமாக நம்மை உணர்ச்சி வயப்பட்டு ஆசை கடுமையாகி செயல்பட தூண்டுகின்ற உணர்வுகள் எவை என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். அப்படி சிந்தித்து பார்க்கும்பொழுது அவசரம், பேராசை, ஆத்திரம் என்ற இந்த மூன்று உணர்வுகள் மனிதனை அறிவில்லாமல் செயல்பட செய்கின்றன. இவை மூன்றும் பிரதானமாக இருக்கின்றன. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. புது புது வசதிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த வசதிக்கு ஏற்றபடி வருமானத்தை பார்த்தே ஆக வேண்டும், விலைவாசியை சமாளிக்கிறதுக்கு உடனடியாக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அவசரம் பல பேருக்கு வந்துவிடுகிறது. உடனே வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற அவசரம் இருவதால் தான் மனிதன் அறிவில்லாமல் லஞ்சம் வாங்குவது, ஸ்பெகுலேஷன் செய்வது, ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் அதிக வட்டி கிடைக்கும் என்று சேமிப்பை டெபாசிட் செய்வது என்ற அறிவில்லாத வேலையில் ஈடுபடுகிறான். இந்த அவசரமே இல்லை என்றால் இந்த அறிவில்லாத வேலைகளை அவன் செய்ய மாட்டான். கவர்மெண்ட் ஆபீசராக இருந்தாலும் சரி, காசு வாங்கக்கூடாது, இது பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். கவர்மெண்ட் வேலை ஒரு பக்கம் இருக்க, கூடுதலாக வேற ஏதேனும் வேலையை செய்து வருமானத்தை அதிகரிக்கலாமா என்று யோசனை செய்வான். இல்ல, கடின உழைப்பு, திறமையான செயல்பாட்டால் படிப்படியாக வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது என்று கவர்மெண்ட் பணியில் இல்லாதவர்கள் சிந்திக்க தொடங்கலாம். என்றைக்கும் கடின உழைப்பிற்கும் திறமையான செயல்பாட்டுக்கும் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு வெகுமதி உண்டு. கடுமையாக உழைத்து திறமையாக செயல்படுபவர்களுக்கு வருமானம் அவர்கள் விரும்புகின்ற வேகத்தில் பெருகத்தில் வழி இருக்கின்றன. ஆனால் அதை மனிதன் நம்புவதில்லை. கடின உழைப்பு, திறமையான செயல்பாடு, இதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, குறுக்கு வழி இருக்கும் போது நான் என் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற அல்ப புத்தியும் மனிதனுக்கு இருக்கிறது. இதனால் இந்த அவசரம் வந்துவதால் ஒருவதால் அறிவில்லாமல் செயல்பட்டு இருக்கிற பணத்தை இழந்து விடுகிறான். அடுத்ததாக இந்த பேராசை என்று ஒன்று இருக்கிறது, அது பண விஷயத்தில் மனிதனுக்கு பல இடங்களில் தலையெடுக்கத்தான் செய்கிறது. பேராசை பெரு நஷ்டம் என்று பழமொழி இருக்கிறது, இருந்தாலும் என்னது இந்த மாதிரி நேரங்களில் மனிதனுக்கு அது ஞாபகம் வருவதில்லை. ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு எம்ப்ளாயாக இருக்கின்றோம் என்றால் அவர்கள் கொடுக்கின்ற சம்பளம் பத்தவில்லை என்ற நினைப்பு மனிதனுக்கு வருகிறது. ஆனால் வருமானத்தை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு உயர்த்தி கேட்போம், உயர்த்தி கேட்டு காசு வருமான சம்பளத்தை பிடுங்குவோம் என்று சில பேர் அறிவில்லாமல் கொடுக்கின்ற சம்பளம் பத்தாது, எனக்கு இரண்டு மடங்கு ஈட்டித்தார்கள், மூன்று மடங்கு ஈட்டித்தார்கள், இல்லாட்டால் நான் வேலை செய்ய மாட்டேன், வரமாட்டேன், போக மாட்டேன் என்று தகராறு செய்கிறார்கள். இந்த வேலைக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்க முடியும், அதற்கு மேல் கேட்டால் சரியில்லை, ஏதோ 10% இடத்துக்கு ஏற்றித்தருவேன், அதற்கு மேல் எதிர்பார்த்தால் ஒன்றும் கிடைக்காது என்றால் அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சம்பளத்தை டபுளாக ஏற்றுக்கொண்டால் கொடுங்கள், இல்லாவிட்டால் வேலையை விட்டு நின்று கொள்கிறேன் என்று மிரட்டுகிறார்கள். அப்படி என்றால் வேலையை விட்டு இன்றைக்கே நின்று கொள், வீட்டுக்கு போ, உன்னை செட்டில் பண்ணி அனுப்பி விடுகிறேன் என்று முதலாளி கோபப்படுகிறார். பேராசையாக இருக்கின்ற சம்பளத்தை டபுளாக கேட்டு இருந்த வேலையும் வருமானமும் போய்விட்டேன் என்ற நிலையில் பல பேர் இருக்கின்றார்கள். அடுத்தது ஆத்திரம். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும் என்ற பழமொழியும் இருக்கிறது, ஆனால் ஆத்திரம் வரும்போது நமக்கு இது நிலைமைக்கு வருவதில்லை. பல பேர் அவருக்கு ஏதேனும் ஒரு காரணத்தை வைக்காமல் ஆத்திரம் கோபம் என்று ஒதுவிட்டால் யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று எதையுமே கருதுவதில்லை. தன்னை விட அதிகாரத்தில் உள்ளவர்கள், தன்னை விட பெரிய நிலையில் அத்தாரிட்டியில் இருப்பவர்களிடம் தாறுமாறாக கடுமையாக இன்சல்ட்டிங்காக பேசி அவருடைய கோபத்துக்கு ஆளாகிறார்கள். பாசிடம் கண்டபடி ஏற்று பேசியதால் வேலை போகின்ற வேலையை இழந்தோம் என்ற நிலையில் இருப்பவர்கள் பல பேர் முதலாளியிடம் கோபப்பட்டு பேசி முதலாளியின் கோபத்துக்கு ஆளாகி வேலை இழந்தவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஆக அவசரம், பேராசை, ஆத்திரம் இவை மூன்றுமே மனிதனை அறிவில்லாமல் செயல்படுவதற்கு மிகவும் தூண்டுதல் கொடுக்கின்ற உணர்வுகளாக இருக்கின்றன. இந்த மூன்றிலிருந்து அன்னை அன்பர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் இன்றைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் போய்விடும். அந்த முயற்சியை அன்பர்கள் எடுக்க வேண்டும். இது அன்னையன்பர்களுக்காக நிகழ்த்துகின்ற சொற்பொழிவு என்னும் பொழுது உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாட்டை பற்றி அன்னை என்ன சொல்கிறார் என்று அவசியம் நாம் அதை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அன்னையினுடைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கலை தொகுப்பில் உணர்ச்சி வயப்பட்ட தான் என்ன நினைக்கிறேன் என்று அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஸ்டெப்பிங் பேக் என்று ஒரு கட்டுரையே இருக்கிறது, அதில் அவர் மிக தெளிவாக எழுதியுள்ளார். நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அப்படியே நாம் செயல் வடிவம் கொடுக்கக்கூடாது. வருகின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த வந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளோடு நாம் உடனே ஐக்கியமாகாமல் அவற்றிலிருந்து சற்று தள்ளி நின்று அவற்றை நாம் ஸ்டடி செய்ய வேண்டும். We consider what has come inside our mind என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்படி நாம் மறுபரிசீலனை செய்யும் பொழுது இப்பொழுது நம்முடைய மனதில் எழுந்துள்ள எண்ணம் மற்றும் உணர்வு சரியானதா அல்லது சரியில்லையா, முறையானதா அல்லது முறையற்றதா, இந்த எண்ணம் மற்றும் உணர்ச்சியின் அடிப்படையில் நாம் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம் என்றால் அது கூடி வருமா கூடி வராதா, இதனுடைய எதிர்கால விளைவுகள் என்ன, இது நம்முடைய எதிர்கால நாணை அதிகரிக்குமா அல்லது கெடுக்குமா, நம்மை சுற்றி இத்தனை பேர் இருக்கின்றார்கள், இதில் யாரை இது எப்படி பாதிக்கும், தார்மீக முறையில் இது சரியா என்று இப்படியெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இப்படி மறுபரிசீலனை செய்யும் பொழுது நமக்குள் எழுந்த ஆசையும் உணர்வும் சரியானதுதான், முறையானதுதான், இதன் அடிப்படையில் செயல்பட்டால் அந்த காரியம் கூடி வரும். இது என்ன, இது என்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது, என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது, இது அன்னைக்கு ஏற்புடையது என்று நமக்கு தெளிவாக தெரிந்தது என்றால் அந்த எண்ணத்துக்கோ உணர்வுக்கோ நாம் செயல்பட்டும் கொடுக்கலாம். அப்படி மறுபரிசீலனை செய்யும் பொழுது இது சரியானது இல்லை, முறையானது இல்லை, அன்னைக்கு ஏற்புடையதில்லை, இதன் அடிப்படையில் செயல்பட்டால் காரியம் கூடி வராது, இது என்னை பாதிக்கும், என்னை சுற்றி உள்ளவர்களை பாதிக்கும், என்னை எதிர்காலத்தை கெடுக்கும் என்று நமக்கு தெரிந்தது என்றால் அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட வேண்டும், அந்த உணர்வை அப்படியே நாம் மறந்து விட வேண்டும் என்றாகிறது. மறுபரிசீலனையில் இது முறையானதில்லை, சரியானதில்லை, இந்த இதன் அடிப்படையில் வேலை செய்தால் கூடி வராது, இது என்னை பாதிக்கும், மற்றவரையும் பாதிக்கும் என்ற அறிவு எச்சரிக்கை வழங்கும் பொழுதும் அந்த எச்சரிக்கையும் கருதாமல் அந்த நேரம் அந்த எழுந்த அந்த உணர்வுக்கும் எண்ணத்திற்கும் ஒருவர் செயல் வடிவம் கொடுக்கிறார் என்றால், அன்னை அன்பாக இருந்து கொண்டு அவர் அப்படி செய்கிறார் என்றால், அவர் அன்னை வைத்த கட்டுப்பாட்டை மீறுகிறார் என்ற அர்த்தம். அப்படி அவர் மீறும் பொழுது அதற்குண்டான கஷ்ட நஷ்டங்கள், பண நஷ்டம், ஏமாற்றம், அவமானம் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும். அன்னையினுடைய பாதுகாப்பை அதற்கு பின்னால் கேட்க பயனே இல்லை. இப்பொழுது அறிவு இல்லாமல் செயல்படுகின்றவர்களை எல்லாம் நாம் இப்படி ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இவர்களெல்லாம் இந்த மறுபரிசீலனை என்பதையே செய்யாமல் இருந்திருப்பார்கள், அல்லது மறுபரிசீலனை என்று ஒன்று செய்திருந்தால் அவருடைய அறிவு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருந்தால் அந்த எச்சரிக்கையையும் மீறி அந்த அளவிற்கு ஆசைக்கு அடிமையாகி செயல்பட்டிருப்பார்கள். சக்திக்கு மீறி அதிக வட்டிக்கு கடன் வாங்குகின்றவர்கள், நிறைய வட்டி தருகிறேன் என்று விளம்பரம் செய்கின்ற பைனான்ஸ் கம்பெனிகளை நம்பி தன்னுடைய ப்ரெஷர் சேவிங்ஸ் எல்லாம் டெபாசிட் செய்கின்றவர்கள், ஒரு வேலை ஒரு வருமானம் என்று வாழ்க்கையில் சிக்கலாவதற்கு முன்னால் அவசரப்பட்டு பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்கின்றவர்கள், ஒரு முறையான ட்ரைனிங்கோ ஒரு பயிற்சியோ இல்லாமல் தனக்கு தெரியாத ஒரு புதிய துறையில் நிறைய வருமானம் இருக்கிறது என்று ஒரு விளம்பரம் செய்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு தனக்கு ட்ரைனிங் இல்லாத ஒரு ஃபீல்டில் பணத்தை போட்டு ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கின்றவர்கள், வெறும் உடல் சுகத்திற்காக தன்னை தேடி வரும் ஆண்களை நம்பி தங்களுடைய கற்பை பறிவு கொடுத்து விட்டு வாழ்க்கையை எழுந்து நிற்கின்ற இளம்பெண்கள் என்று இவர்களெல்லாம் இந்த மறுபரிசீலனையை செய்ய தவறியவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறைந்த வருமானம் உள்ள போது அதிக வட்டிக்கு கடன் வாங்குகின்ற பொழுது அவருடைய அறிவு சும்மா இருக்காது, உன்னுடைய வருமானம் 10,000 தான் இருக்கிறது, நீ வாங்குகின்ற இந்த கடன், இந்த வட்டி, இதெல்லாம் மாதம் 50,000 வருமானம் உள்ளவர்கள் வாங்க வேண்டிய கடன், இந்த கடன் 1 திருப்பி கட்ட முடியாது, இந்த வட்டியை கட்ட முடியாது என்று அவருடைய அறிவு எச்சரிக்கை செய்யத்தான் செய்தது. அவர் கேட்டியம் இந்த அளவிற்கு வட்டிக்கு கடன் வாங்கினா இதை திருப்பி தர முடியாது என்று அவருக்கே தெரியும். இருந்தாலும் அந்த நேரம் எப்படியாவது அந்த கடனை வாங்கி அந்த செலவை சமாளித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கலாம், அல்லது இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக ஆகிவிட்டு இந்த செலவை சமாளித்தால் தான் இதனுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் என்ற ஒரு ஒரு பயத்தில் இருக்கலாம். அது நிர்பந்தமோ அது பயமோ அது கட்டுக்கடங்காத ஒரு ஆசையோ எதுவாக இருந்தாலும் அவர் செய்வது அவருடைய அறிவுக்கு பொருத்தமான செயல்பாடு இல்லை. வருமானத்துக்கு மீறி சக்திக்கு மீறி ஒரு கடனை வாங்கினார் என்றால் அவர் நிச்சயம் சிரமத்துக்காகத்தான் செய்வார். 60% வட்டி தருகிறேன் என்று ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி விளம்பரம் செய்தால் அந்த கம்பெனியில் தன்னுடைய சேமிப்பு போடலாமா என்று ஒரு கிரிட்டேஷன் வருகிறது என்றால் அந்த இடத்தில் அவர் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்கு 60% வட்டி கொடுக்கிறேன் என்றான், டெபாசிட்டருக்கு 20% வட்டி கொடுக்க வேண்டும் என்றால் இதை விட அதிக வட்டிக்கு பைனான்ஸ் கம்பெனி 4 பேருக்கு கடன் கொடுத்தால்தான் இவனால் கஸ்டமருக்கு 60% வட்டியை கொடுக்க முடியும். அப்படி என்றால் 72% 84%ல் வெளியில் கடன் வாங்குகின்றவர்கள் இருக்க வேண்டும். அப்படி யார் இருப்பார்கள்? அந்த அளவுக்கு வட்டி, அந்த அளவுக்கு வட்டி கொடுப்பதாக சொல்லி கடன் வாங்கி எந்த பிசினஸில் இப்படி ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது என்று அவர் சிந்தித்து பார்த்தார் என்றால், இவ்வளவு வட்டிக்கு கடன் வாங்கி பிசினஸ் செய்து முறையாக வட்டி கட்டக்கூடிய தொழிலே இல்லை என்பது அவர்களுக்கு அவர்களால் உணர முடியும். இப்படி யாரும் இந்த அளவுக்கு கடனை வாங்கி இந்த அளவுக்கு வட்டி கட்ட முடியாது என்றால் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியால் டெபாசிட்டருக்கு எப்படி சொன்ன வட்டியை கொடுக்க முடியும் என்ற கேள்வி அவர்களுக்கே வரும். சற்று சிந்தித்து திஸ் இஸ் இம்ப்ராக்டிக்கல், திஸ் இஸ் ஃபூலிஷ் என்று அவர்களே சற்று சிந்தித்து பார்த்தார்கள் என்று புரிந்து கொள்வார்கள். ஆனால் இதை சிந்திப்பதற்கு கூட மனிதன் தயாராக இல்லை. கவர்ச்சியான அட்வர்டைஸ்மெண்டை பார்த்தவுடன் 6 மாதத்தில் 10,000-20,000 திருப்பி தருகிறோம் என்று ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி விளம்பரம் செய்தால் அது உண்மை என்று நம்பி இவ்வளவு அறிவில்லாமல் 10 வருட சேமிப்பை எல்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டுவிட்டு திடீரென்று ஃபைனான்ஸ் கம்பெனியை இழுத்து மூடிவிட்டார்கள். ஓனர் சப்ஸ்காண்டிங் என்று பேர் பேப்பரில் பிறக்கும் பொழுதுதான் அப்போதுதான் அறிவு வருகிறது, போட்ட சேமித்த பணம் எல்லாம் போயிற்று என்று புலம்பிக் கொள்கிறார்கள். அவர்கள் யாரை நொந்து கொள்ள முடியும்? அவர்கள் தன்னைத்தான் நொந்து கொள்ள வேண்டும். அறிவுள்ளவன் அறிவை பயன்படுத்தி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறான். அறிவில்லாமல் ஆசைக்கு அடிமையானவன் அந்த ஆசை நிராசையாக போகும்பொழுது, அவனுடைய பணத்திற்கு நஷ்டம் வரும்பொழுது, அவனுடைய நம்பிக்கை உடையும் பொழுது ஏமாற்றம், பண நஷ்டம், அவமானம் என்று அவனுக்கு அனுபவத்தின் பேரில் தான் சிரமப்பட்டுத்தான் சில பேர் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அன்பர்கள் எப்படி அறிவு வழங்கின்ற பாடத்தை புறக்கணித்து ஆசைக்கு அடிமையாகி வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போய் பணத்தை இழந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அன்பர்களுக்கு இல்லை. அவர்களாவது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் TNP கதைக்கு வருகிறேன். என்னுடைய தலைப்பு உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடு என்னும் பொழுது இந்த கதையில் உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடு என்பது நிறையவே இருக்கிறது. கதையில் இருக்கின்ற முக்கிய பாத்திரங்கள் மிஸ்ஸஸ் பென்னட், லிடியா காலின்ஸ், விக்கம், லிடியா காலின்ஸ், டார்சி, லிசி, கேத்ரின் டிபர்க் என்று ஒருவர் விடாமல் எல்லோருமே உணர்ச்சி வயப்பட்டு செயல்படுகின்ற நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன. யார் யார் எப்படியெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டு செயல்படுகிறார்கள், அதற்கு என்ன விளைவுகள் வருகின்றன, அதனால் வருகின்ற சிரமங்களை அவர்கள் எப்படி சந்திக்கின்றார்கள், தன்னுடைய தவற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்களா, அல்லது செய்த தவற்றை திருத்த முடியாமல் பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகிறார்களா என்று இப்பொழுது நாம் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். முதலில் மிஸ்ஸஸ் பென்னட் என்ற அவர்களுக்கு வருவோம். இந்த கதையை படித்தவர் எவருக்கும் சரி, இந்த கதையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட டிவி சீரியலை பார்த்தவர்களுக்கும் சரி, இந்த லேடி மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு செயல்படக்கூடியவர்கள், அவசரப்படுகின்றவர்கள், புஷியாக செயல்படக்கூடியவர்கள், வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்கள் என்று எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். அந்த அளவுக்கு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக மிஸ்ஸஸ் பென்னட் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு செயல்பட்ட ஒரு 3 இடங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நெதர்ஃபீல்டில் பிங்லியுடைய வீட்டில் நடன நிகழ்ச்சி பால் டான்ஸ் நடக்கிறது. பால் டான்ஸ் முடிந்து டின்னர் நடக்கும் பொழுது மிஸ்ஸஸ் பென்னட்டால் அவர்களுக்கு வருகின்ற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. 4 பேரிடம் சொல்லியே ஆக வேண்டும், பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கட்டுக்கடங்காத ஒரு ஆர்வம் எழுகிறது. இவர்களுக்கு பின்னால் டார்சி உட்கார்ந்து இருக்கிறான். அது அவர்களுக்கு தெரியுமா தெரியவில்லையா? தெரியவில்லை. அப்படியே டார்சி உட்கார்ந்து இருக்கிறான். தெரிந்தாலும் பேச துணிந்து விட்டார்கள் போல் இருக்கிறது. தன் எதிரில் அமர்ந்திருக்கின்ற சில பேரிடம் பெருமை எடுத்துக் கொள்கிறார். அதாவது பிந்திரிக்கும் ஜெயனுக்கும் விரைவில் என்கேஜ்மெண்ட் நடக்க இருக்கிறது, அது சாத்தியம் என்பது தெளிவாகிவிட்டது. இம்மாதிரியே என்னுடைய மற்ற பெண்களையும் பணக்கார இளைஞர்களோடு பழகவிட்டு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவர்களையும் பணக்காரர்களாக செட்டில் ஆக்கிவிட முடிவு செய்துள்ளேன் என்று பெருமை அடித்துக் கொள்கிறார். பிங்கிலுக்கும் ஜேனுக்கும் விரைவில் என்கேஜ்மெண்ட் நடக்க இருக்கிறது என்று இவர் வாய்விட்டு சத்தமாக பேசுவது பின்னால் அமைந்திருக்கின்ற டார்சிக்கு கேட்கிறது. டார்சி பிங்கிலின் சகோதரிகளை அலர்ட் பண்ணிவிடுகிறான். டார்சி பிங்கிலி சகோதரிகள் எல்லோருமே சேர்ந்து பிங்கிலியினுடைய மனதை கெடுத்து வணக்கம் ஜேனுக்கும் விரைவில் என்கேஜ்மெண்ட் நடக்க வருகிறது என்று அவர்கள் ஓபனாகவே பேசுகிறார்கள். இப்படி பணக்கார இளைஞர்களுடன் மற்ற பெண்களையும் பழகவிட்டு எல்லோரையுமே பணக்காரர்களும் மனைவி ஆக்கி விடுவேன் என்று பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். இவர் மேனர்ஸே இல்லாதவர்கள், பேராசை பிடித்தவர்கள். இவர்களோடு உனக்கு சம்பந்தம் தேவையா, இந்த குடும்பத்து பெண் தேவையா, மேனர்ஸ் இல்லாதவர்கள், அநாகரிகமானவர்கள், இதெல்லாம் உனக்கு வேண்டும், உனக்கு வேண்டாம், கிளம்பு, இங்கே இருந்து கிளம்பு என்று அவர்கள் மிரட்டுகிறார்கள். அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து அவன் நெதர்ஃபீல்டை காலி செய்து கொண்டு உடனே லண்டனுக்கு சென்று விடுகிறான். விளைவு என்ன? பிங்கிலுக்கும் ஜேனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கப் போகிறது என்று இவர்கள் கண்ட கனவு அன்றே தரைமட்டமாகிறது. நாலு பேர் இருக்கின்ற ஒரு இடத்தில், அதுவும் மேனர்ஸை மிகவும் முக்கியம் என்று கருதுகின்ற பிங்கிலியினுடைய சிஸ்டர்ஸ் டார்சி இருக்கின்ற இடத்தில் இப்படி தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி தன்னுடைய திட்டங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொள்வது ஒரு அறிவில்லாத செயல்பாடு என்று அந்த அம்மாவுக்கு தெரியவில்லை. தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய குடும்பத்தார் இருக்கின்ற இடத்தில் பெருமை எடுத்துக் கொண்டால் பரவாயில்லை, அது நாலு பேர் காதுக்கு போகப் போவதில்லை. வீட்டில் அடிக்க வேண்டிய பெருமையை இங்கே ஒரு அசம்பிளியில் அடித்து தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி கொள்கிறார். அடுத்தது காலின்ஸ் லிசி விஷயத்திலும் இப்படி இல்லாமல் அவர்கள் செயல்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. காலின்ஸை லிசிக்கு ப்ரொபோசல் கொடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை சொல்வதற்கு முன்னால் காலின்ஸுக்கும் லிசிக்கும் ஒத்து வருமா? காலின்ஸினுடைய முகஸ்துதி, அவனுடைய அசட்டுத்தனம் பற்றி தன்னுடைய பெண் என்ன நினைக்கிறாள், இவளுடைய வேல்யூஸ் என்ன, அவனுடைய வேல்யூஸ் என்ன, இந்த வேல்யூஸ் பொருந்தி வருமா என்று சற்று சிந்தித்திருக்க வேண்டும். அப்படி காலின்ஸ் லிசிக்கு ஏற்றவனா என்று அவர் சிந்தித்ததாகவே தெரியவில்லை. அவனுக்கு அவன் நல்ல வேலையில் இருக்கிறான், ஒரு நல்ல வருமானம் இருக்கிறது, கேத்ரின் டீபர்களுடைய ஆதரவு இருக்கிறது. நம் வீட்டு பெண்ணையே இவன் மணந்து கொண்டால் என்டைல் என்பது வெளியில் போகாது, ப்ராப்பர்ட்டி நமக்குள்ளேயே நம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கின்ற அந்த ஒரு இடத்தை தான் கருதினார்களே தவிர தன்னுடைய மகளுடைய வேல்யூஸ் என்ன, இந்த முகஸ்துதி செய்கின்ற கோவாளி இவனை அவளுக்கு பொருந்துமா, இவனை ஏற்றுக்கொள்வாளா தன்னுடைய மகள் என்று அவர் நினைத்து பார்த்ததாகவே தெரியவில்லை. சரி, காலின்ஸை லிசி ஏற்க மறுத்துவிட்டார் என்று ஒரு செய்தி காதுக்கு வந்த பிறகு கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. எப்படி நீ மறுக்கலாம், என்னுடைய பேச்சை கேள், அவனுடைய ப்ரப்போசலை ஏற்றுக்கொள், இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டியது, நீ உன் இஷ்டப்படி செய்யப்படக்கூடாது என்று போய் வற்புறுத்துகிறார். காலின்ஸுக்கும் தனக்கும் ஒத்து வராது என்று மகள் முடிவு செய்து திட்டவட்டமாக அறிவித்த பிறகு நீ என் பேச்சை கேட்க வேண்டும், இதுதான் உனக்கு நல்லது என்று வற்புறுத்தும் போது என்னாகிறது, லிசியினுடைய பிடிவாதம் இன்னும் அதிகரிக்கிறது. அப்பொழுதாவது பின்வாங்கி இருக்கலாம், அப்பொழுதும் பின்வாங்கவில்லை, நேரடியாக கணவரிடம் செல்கிறாள். காலேஜினுடைய ப்ரொபோசலை மறுத்துவிட்டாள், இது தப்பு, அவளுக்கு அறிவுரை வழங்குங்கள், என் பேச்சை டிக்கெட் சொல்லுங்கள், காலேஜினுடைய ப்ரொபோசல் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று அங்கே போய் முறையிடுகிறார். அங்கேயும் விளைவு என்ன ஆகிறது? இவளுடைய கணவர் இவருக்கு ஆதரவாக பேசாமல் மகளுக்கு ஆதரவாக பேசுகிறார். இவர் கண் முன்னாலேயே மகளிடம் என்ன சொல்கிறார்? உன் அம்மாவின் பேச்சை கேட்டு காலத்தை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உன்னிடம் பேச மாட்டேன், இஷ்டம் இருந்தால் உன் அம்மா பேச்சை கேள் என்கிறார். ஆக மகள் ஒத்துழைக்க மறுத்தது மட்டுமில்லாமல் கணவரும் ஒத்துழைக்க மறுத்து அகைன்ஸ்டாக போய்விட்டார் என்று இவர் நினைத்தது ஒன்று, இவர் நடந்தது ஒன்று என்று முற்றிலும் விஷயம் தலைகீழாக மாறிவிடுகிறது. சற்று சிந்தித்து காலத்துக்கு ஏற்ற பெண் யாரு சிந்தித்து அவர் செயல்பட்டிருந்தாலும் இந்த அவமானம் ஏமாற்றம் எல்லாவற்றிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கலாம். அப்படி அவர் சிந்தித்ததாக தெரியவில்லை. அடுத்த பெண்ணுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிவிட வேண்டும் என்ற அவசரத்தில் உணர்ச்சி வைப்பதை செயல்பட்டதால் பெண்ணிடமும் அவமானப்படுகிறார், கணவனிடமும் அவமானப்படுகிறார். மூன்றாவதாக இடியா விஷயத்திலும் அவர் அறிவுள்ளதாக செயல்பட்டதாக தெரியவில்லை. பிரைட்டனுக்கு அனுப்புங்கள் இடியாவை என்று கர்னல் ஃபாரஸ்டரிடம் அழைப்பு வருகிறது. மகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அவள் அங்கே செல்லட்டுமே அனுபவிக்கட்டுமே என்று மகளுக்கு ஆதரவாக இந்த தாயார் பேசுகிறார். அதிகமாக கேட்டால் என்ன சொல்கிறார்? நானே என்னுடைய இளம் வயதில் ரெட் கோர்ஸ் பின்னாடி ஓடினவள் தான். இப்போது ரெட் கோர்ஸுடன் பழகுகின்ற வாய்ப்பு என் மகளுக்கு கிடைத்தது என்றால் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை அவளாவது அனுபவிக்கட்டுமே என்று மேலும் தன்னுடைய பிடிவாதத்தை வலியுறுத்துகிறாரே தவிர சிந்தித்ததாக தெரியவில்லை. அங்கே விடியம் என்று விக்கம் இருக்கிறான். அவன் ஒரு பெண் பித்தன், பெண்கள் பின்னால் போகின்றவன். ஆங்கிலத்தில் ஃபைலாண்டர் என்று சொல்வார்கள், தமிழில் பெண் பித்தன் என்று சொல்வார்கள். அவன் ஒரு காமுவன். நம்முடைய மகளோ இளமை வேகம் மிகுந்தவள், காம உணர்வுகள் அதிகமாக அவளுக்கும் இருக்கிறது. பஞ்சையும் தீயையும் ஒன்றாக வைத்தால் பற்றி கொள்ளுமே என்ற அந்த அபாய எச்சரிக்கை அவருக்கு அவருடைய அறிவு வழங்கியதாகவே தெரியவில்லை. சித்தம் இருக்கிறான் என்பதையே அவர் உதாசீனம் செய்து அவனால் ஆபத்து வரும் என்பதையும் கருதாமல் மகளின் சந்தோஷம் அதில் தான் இருக்கிறது என்றால் போக அனுபவிக்கிட்டோம் என்று தாயார் அனுப்புகிறார். என்ன ஆகிறது? பஞ்சும் தீயும் பக்கத்தில் வைத்தால் பற்றி கொள்வது போல காலின் விடிய விக்கமை அவள் பிடித்துக் கொள்கிறாள். அவனும் அவளை பிடித்துக் கொள்கிறான். இரண்டு பேரும் ஊரை விட்டு ஓடிவிடுகிறார்கள். மகளுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் ஒரு ஆபத்து வந்து விடுகிறது. அவளோடு விட்டு விட்டதா அவளோடு சேர்ந்து குடும்பமானமே பறிபோகின்ற ஒரு ஆபத்தும் வந்து விடுகிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் தாயாருடைய அறிவில்லாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடு. அடுத்ததாக லிடியாவிற்கு வருவோம். தாயார் உணர்ச்சி ஏற்பட்டு செயல்படக்கூடியவர் என்பது போல தாயாரை விட இரண்டு மடங்கு அதிவேகமாக உணர்ச்சி வயப்பட்டு செயல்படக்கூடியவள் பெண் என்ற பெயரை இந்த மகளான கடைசி மகளான லிடியா வாங்கிவிடுகிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று புலியையும் புலிக்குட்டியை பற்றியும் சொல்வார்கள். அந்த அதே பழமொழியை தாயா லிடியா மிஸ்டர் பென்னட்டுக்கும் லிடியாவிற்கும் நாம் நன்றாகவே இங்கே அப்ளிகேஷன் செய்யலாம். இளமை வேகம் காதல் வேகத்தில் பல இளம்பெண்கள் தவறு செய்கிறார்கள். இது உலகத்தில் நடக்கிறது, மறுக்கவில்லை. இருந்தாலும் 15 வயதிலேயே இளமை வேகத்துக்கும் காதல் வேகத்துக்கும் அடிமையாகி எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும்படி லிடியா செய்து கொண்டாள் என்பது அறிவில்லாத செயல்பாட்டிற்கு மிகவும் தலைசிறந்த உதாரணமாக ஆகிவிடுகிறது. விக்கம் ஒரு காமுகன், ஒரு ஃபைலாண்டர், இஸ் எ இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோ. வெறும் உடல் சுகத்திற்காகத்தான் பெண்மை நாடுகிறான் என்பது தாயாருக்கு தெரியவில்லை என்பதை போல மகளுக்கும் தெரியவில்லை. லிடியா செய்வது ஃபூலிஷ் என்பது கதையை படிக்கின்ற நமக்கு தெரிகிறது, படத்தை பார்க்கின்ற நமக்கு தெரிகிறது, ஆனால் அவளுக்கு அது தெரியவில்லை. விக்ரமை நம்பி ஓடி போனால் லண்டனில் நிர்கதியாக அனாதையாக நிற்க வேண்டும். கல்யாண பேச்சை எடுத்து அவன் கழட்டி கொண்டு போய்விடுவான். வெறும் உடல் சுகத்திற்காகத்தான் தன்னை நாடி வருகிறான் என்பது அவளுக்கு தெரியவே இல்லை. அதை அந்த நேரம் யாராயிரம் அறிவுறுத்தி இருந்தாலும் அதை அவள் இட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது சந்தேகம்தான். அப்படி ஆசைக்கு அடிமையாகி அறிவு இல்லாமல் அவள் ஓடிவிடுகிறாள். அது அவளுடைய உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாட்டிற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைகிறது. இரண்டாவது, தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டாள் என்பது ஒரு பக்கம் இருக்கு, தன்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கையும் கெடுக்கும்படி ஒரு நிகழ்ச்சியில் அவள் நடந்து கொள்கிறாள். அதாவது பிங்கி நெதர்ஃபீல்டு டான்ஸ் நிகழ்ச்சியில் நடந்ததை குறிப்பிடுகிறேன். பிங்கிலிக்கும் ஜேனுக்கும் என்கேஜ்மெண்ட் செய்ய வேண்டும். அந்த அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி விரைவில் நடக்க வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தார் எல்லோரும் அக்கறை ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது லிடியாவுக்கு நன்றாகவே தெரியும். தாயா இதற்காகத்தான் முனைப்புடன் 24 மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது என்று நாம் சொல்லவே முடியாது, நன்றாக தெரியும். இந்த நடன நிகழ்ச்சி அதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதால் தான் தாயார் குடும்பத்து குடும்ப சம்பந்தமாக ஒரு பெண்ணையும் விட்டு வைக்காமல் எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிறார் என்பது லிடியாவுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சிங்கிலினுடைய சகோதரிகளும் சரி, டார்சியை பார்ப்பவர்களும் சரி, எவருமே புரிந்து கொள்வார்கள் இவர்கள் எல்லாம் ப்ராப்பர் மேனர்ஸ், ப்ராப்பர் பிஹேவியர் என்பதை மிகவும் முக்கியமாக நினைக்கின்றவர்கள். மேனர்ஸ் இல்லாமல் இம்ப்ராப்பராக நாம் ஏதேனும் செய்தால் இவர்கள் அதை கவனிப்பார்கள், நம்மை தவறாக நினைப்பார்கள், நம்மிடமிருந்து விலகி செல்வார்கள் என்பது இவர்களை பார்க்கின்ற எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் லிடியா அப்படி இவர்கள் மேனர்ஸ் வேல்யூ செய்கின்றவர்கள் என்பதால் இவர்கள் வீட்டில் நம் மேனர்ஸ் படி நடக்கக்கூடாது என்று உணர்ந்ததாக ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்றால் நடன நிகழ்ச்சி அறந்திருப்பது சற்று நேரத்துக்கு முன்னால் ஒரு போர் வீரனோடு ஒரு சோல்ஜருடைய வாளை உருவிக்கொண்டு சத்தமிட்டபடி தாறுமாறாக இங்கும் அங்கும் ஓடுகிறார். இது டார்சி கண்ணில் படுகிறது, பிங்லியின் சகோதரி கண்ணில் படுகிறது, லிசியின் கண்ணில் படுகிறது. லிசி அரிசி அரிசி செய்கிறாள், ஆனால் தங்கையை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செய்வது என்று விழிக்கிறாள். டார்சி கண்ணில் பட்டு விடுகிறது, பிங்லியின் சகோதரி கண்ணில் பட்டு விடுகிறது என்னும் பொழுது அடுத்த சில நாட்களில் பிங்லி நெதர்ஃபீல்டை காலி செய்து கொண்டு கண்ணர் குடும்பத்தாரில் விலகி செல்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. ஒரு நடன நிகழ்ச்சியில் இப்படி ஒரு சோதரனுடைய வாளை உருகி கொண்டு தாறுமாறாக அவள் வீட்டு பெண் ஓடுகிறாள் என்று மேனர்ஸ் இல்லாதவள் என்று தெரிகிறது. இவளை போல் தான் இவர்கள் வீட்டு எல்லோரும் மனுஷன் எல்லோருமே இருப்பார்கள். ஏன் இந்த சம்பந்தம் உனக்கு வேண்டும் என்று மற்றவர்கள் திங்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கு இது ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறேன். உற்றவடம் ஓடி போனதால் தன் வாழ்க்கையும் கெடுத்துக்கொண்டாள். எதிர்ப்பில் நடன நிகழ்ச்சியில் தாறுமாறாக இப்படி சத்தம் போட்டுக்கொண்டு ஓடியதால் தன்னுடைய சகோதரியினுடைய திருமணத்தையும் கெடுத்தாள். ஆக உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடு என்பது லிடியாவை இரண்டு வகையில் பாதித்தது. இப்பொழுது நான் காலின்ஸுக்கு வருகிறேன். காலின்ஸ் முகஸ்துதி செய்கின்றவன். படத்தை கவனிக்கிற எவருக்குமே நன்றாக தெரியும், இவன் வளவளவென்று பேசுகிறான், ஒரு லிமிட் இல்லாமல் பேசுகிறான், ஓயாமல் பேசுகிறான், தேவைக்கு மேல் பேசுகிறான் என்பது இந்த படத்தை பார்க்கின்றவர்களும் சரி, புத்தகத்தை பார்க்கிறவர்களும் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். இந்த அதிகப்படியாக பேசுவது, இந்த முகஸ்துதி செய்வதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாட்டிற்கு மிகவும் ஒத்துப்போகின்ற விஷயங்கள். நிறைய பேர் முகஸ்துதி செய்ய கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் முகஸ்துதி செய்தால் காரியம் கூடி வரும். யாரை முகஸ்துதி செய்கிறோமோ அவர்கள் சந்தோஷப்பட்டு தனக்கு வேண்டியதை கொடுத்து விடுவார்கள் என்று பல பேர் இப்படி சில திறமைகளை வளர்த்துக் கொள்கின்றார்கள். முகஸ்துதி செய்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு திறமை தனக்கு இருந்தாலும் இப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்கிறது. அவ்வப்போது தேவை கேட்டபடி நான் முகஸ்துதி செய்து காரியத்தை முடித்துக் கொள்வேன் என்று முகஸ்துதி செய்பவன் கூட பெருமையாக சொல்லிக் கொள்ள மாட்டான், வெட்கப்படுவான். முகஸ்துதி செய்து காரியத்தை சாதித்துக் கொள்கிறோம், இருந்தாலும் இது நாலு பேருக்கு தெரியாத மாதிரி மறைவாக செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பான. கூட இதை பெருமை எடுத்துக் கொள்வது என்பது பல பேர் செய்ய மாட்டார்கள், ஆனால் இவன் அப்படி இல்லை. முகஸ்துதி செய்வதை ஒரு பெருமையாக இவன் நாலு பேரிடம் பேசிக் கொள்கிறான். லாங் போனுக்கு வந்திருக்கும் போது பென்னட் ஃபேமிலியுடன் உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுகிறான். இப்பொழுது பெருமையாக, எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் கேத்ரின் டிபர்க் லேடி ஆன எல்லாம் அவர்களுக்கு புகழாரங்களை சூட்டி அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன், அந்த ஒரு பழக்கம் எனக்கு உண்டு என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். அப்போது மிஸ்டர் பென்னட் கேட்கிறார், அப்போதைக்கு அப்போதைக்கு புகழாரம் சூட்டுவேன் என்கிறீர்களே, அந்த நேரம் மனதில் உதயமாகின்ற எண்ணங்களை வைத்து புகழாரம் சூட்டுவீர்களா, அல்லது திட்டமிட்டு எப்படி எப்படியெல்லாம் புகழாரம் சேர்த்து சூட்ட வேண்டும் என்று பிளான் பண்ணி வார்த்தைகளை மனதில் உருவாக்கி கொண்டு வந்து புகழாரம் சூட்டுவீர்களா என்று கேட்கிறார். இல்லை இல்லை, அந்த நேரம் மனதில் என்ன உதயமாகிறது, என்ன உதயமாகிறது, அதை வைத்துத்தான் புகழாரம் சூட்டுவேன். உடைய திட்டமிட்டு எல்லாம் செயல்படுவதில்லை, ஏதோ ஒரு சில சமயங்களில் தான் திட்டமிட்டு புகழாரம் சூட்டுவேன், மற்றபடி எல்லாம் ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டேனியஸ் அப்ரிசியேஷன் தான் என்று சொல்கிறான். அதாவது இவர் இப்படி இவனை கேள்வி கேட்டு அவர் கிண்டல் செய்கிறார் என்பது கூட அவனுக்கு உரைக்கவில்லை, அந்த அளவுக்கு தன்னுடைய முகஸ்துதியோடு அவன் ஒன்றி போயிருக்கிறான். லிசியினுடைய வேல்யூஸ்க்கு இப்படி முகஸ்துதி செய்கின்ற ஒரு மனிதன் மனிதன் முகஸ்துதி செய்கிறான், அந்த பாரம் இவனுக்கு உண்டு என்னும் பொழுது இவன் மேல் அவள் வைத்து இந்த மதிப்பு அப்படியே இறங்கி விடுகிறது. பென்னட் குடும்பத்தாருக்கு, அதுவும் குறிப்பாக மிஸ்டர் பென்னட்டிற்கும் லிசிக்கும் தன் மேல் இருக்கின்ற மதிப்பு முகஸ்துதி செய்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று தெரிவதா அப்படியே இறங்கிவிட்டது என்பது கூட அவனுக்கு உரைக்கவில்லை, அது அவனுக்கு புரியவில்லை. அந்த அளவுக்கு முகஸ்துதி செய்வது சரி என்ற இடத்தில் அவன் இருக்கிறான். அவன் லிசிக்கு கொடுத்த ப்ரப்போசல் கொடுத்த விதம் என்பது முற்றிலும் அறிவில்லாத ஒரு செயல்பாடாகும். பெண்ணுக்கு ப்ரப்போசல் கொடுக்கலாம் என்று ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் உடனே அப்படியே சென்று கண்ணை மூடிக்கொண்டு ப்ரப்போசல் கொடுப்பது என்ற அவசியமே இல்லை. அந்த பெண் எப்படிப்பட்டவள், தனக்கும் அவளுக்கும் ஒத்து வருமா, அவளுடைய வேல்யூஸ் என்ன, தன்னுடைய வேல்யூஸ் என்ன, தன்னுடைய வேலை வருமானம் தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் பற்றி அவள் என்ன நினைக்கிறாள், இதை இவற்றையெல்லாம் இவையெல்லாம் தெரிந்தால் அவளிடம் நம்முடைய மதிப்பு உயருமா, அல்லது இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை என்று நினைப்பாளா என்று அவன் சிந்தித்திருக்க வேண்டும். இவனுடைய வேலை வருமானம் கேத்ரின் டிபர்க்குடைய ஆதரவு இதுதான் இவனுக்கு தெரிகிறது ஒழிய இதையெல்லாம் பற்றி அவள் என்ன நினைக்கிறாள் என்று அந்த இடத்தையே அவன் கருதவே இல்லை. முகஸ்துதி பண்ணுகின்ற பழக்கம் தனக்கு உண்டு என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது, தன்மேல் இந்த மதிப்பு கொஞ்ச நஞ்ச மதிப்பும் இறங்கிவிட்டது என்பதும் அவனுக்கு புரியவில்லை. சரி, ஜெயனுக்கு பிங்லியை மனம் முடித்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அதனால் அடுத்தபடியாக லிசி இருக்கிறாள், அவளுக்கு ப்ரப்போசல் வழங்க என்று தயார் சொல்லிவிட்டார் என்றால் மிஸ்டர் பென்னட் சொல்லிவிட்டார் என்பதால் உடனே அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் அவனுக்கு இல்லை. நம் நாட்டில் தான் ஒரு குடும்பத்தில் நாலு பெண்கள் ஐந்து பெண்கள் இருந்தால் வரிசை கிராமமாக முதல் பெண், அதற்கடுத்தது அடுத்த பெண், அதற்கடுத்து மூன்றாவது பெண் என்று வரிசை கிராமமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பழக்கம் எல்லாம் நம் நாட்டில் தான். அவர்கள் நாட்டில் அப்படி வரிசை கிரமமாகத்தான் போக வேண்டும் என்ற அவசியம் இருப்பதாக தெரியவில்லை. பிஎன்பி டிவி சீரியலை பார்த்தவர்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு மிஸ்டர் பென்னட் சொல்வதே இருக்கிறது. அவர் கதையின் ஆரம்பத்திலேயே அந்த படத்தின் ஆரம்பத்திலேயே அவர் தன்னுடைய கணவரிடம் சொல்கிறார், பிங்கிலி என்று ஒரு பணிக்கார இளைஞன் வந்திருக்கிறான், நீங்கள் போய் அவனை பாருங்கள், நம் வீட்டுக்கு அவனை வர சொல்லுங்கள், நம்முடைய 5 பெண்களையும் அவன் பார்க்கட்டும், எந்த பெண் பிடித்திருக்கிறதோ அவளை நான் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம், எந்த பெண் பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று தாயாரே சொல்கிறார் என்றால், அவர்கள் நாட்டில் அந்த வரிசை கிரமப்படி தான் பெண்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற பழக்கம் இல்லை என்று தெரிகிறது. அப்படி ஒரு பழக்கம் இருந்திருந்தால் ஜேனை மட்டும் அவனிடம் காண்பிக்கலாம், ஜேனை பிடித்தால் அவனுக்கு கட்டி வைக்கலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார். அப்படி அவர் ஜேனை பார்க்கட்டும், ஜேனை பிடித்திருக்கதா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லவில்லை, அவன் நம் வீட்டுக்கு வரட்டும், நம்முடைய 5 பெண்களை எந்த பெண்ணை விரும்பினாலும் அவளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று அப்படித்தான் அந்த தாயார் சொல்கிறார். காலின்ஸுக்கும் இதை இந்த மாதிரியே சிந்தித்திருக்கலாம், சரி ஜெயின் தான் பிங்களுக்கு என்று முடித்து விட்டார்கள், மீதி 4 பெண்களில் எந்த பெண் நமக்கு ஒத்து வருகிறாள் என்று பார்ப்போம், நமக்கு ஒத்து வருகின்ற பெண் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் இவளை தான் கட்டியிருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று இவர்களிடம் சொல்வோம் என்று அவன் சிந்தித்திருக்கலாம். அவன் சிந்தித்து பார்த்திருந்தான் என்றால் இவனுடைய டெம்பரமெண்ட்டுக்கு இவனுடைய ரிலீஜியஸ் இன்க்ளினேஷன்களுக்கு மேரி தான் ஏற்றவள் என்பது தெரிய வந்திருக்கும். ஏனென்றால் அவள் தான் இவனைப் போல எப்பொழுதும் பைபிளும் கையுமாக இருக்கிறாள், பைபிளிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்து பேசி கொண்டிருக்கிறாள், சாதுவான பெண்ணாகவும் தெரிகிறாள். ஆக மேரி தான் தனக்கு ஏற்றவள், தானும் ஒரு ரிலீஜியஸ் லைனில் இருக்கிறோம், அவளும் பைபிளும் கையுமாக தெரிகிறாள் என்னும் பொழுது இவளை கலந்து கொள்ள விரும்புகிறேன், இவளுக்கு ப்ரப்போசல் வழங்கலாமா என்று அவள் பென்னட் தம்பதியிடம் கேட்டிருந்தாள். சரி இவள் தான் உனக்கு ஏற்றவள் என்று சொல்கிறாய், எங்களுக்கும் அப்படித்தான் படுகிறது, அவளுக்கு ப்ரப்போசல் வழங்கு என்று அவர்கள் நிச்சயம் அனுமதி வழங்கியிருப்பார்கள். அப்படி அவன் சிந்தித்ததாக தெரியவில்லை. இசிக்கு ப்ரப்போசல் வழங்கு என்று சொன்னார் தாயார், உடனே அங்கே கூப்பிட்டான். ப்ரப்போசல் கொடுக்கும்பொழுது அவள் ஏற்பதாக இல்லை, உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது, உங்களை கட்டிக்கொண்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னை கட்டிக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது, இப்படி ஒருத்தரை ஒருத்தர் சந்தோஷமாக ஒத்துக்கொள்ள முடியாது என்னும்போது நாம் திருமணம் செய்து கொள்வது எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆகவே இதில் உடன்பாடு இல்லை, உடன்பாடு இல்லை, மன்னிக்க வேண்டும் என்கிறாள். அப்பொழுதும் இவன் அவளை விடுவதாக இல்லை, இல்லை இல்லை நிச்சயமாக சொல்கிறாய், விளையாட்டாக சொல்கிறாய், மனதில் உனக்கு காசு இருக்கிறது, இருந்தாலும் பேச்சுக்காக ஏதோ வேண்டாம் என்று விளையாட்டாக சொல்கிறாய், உண்மையில் உன் மனம் என்னை நாடுகிறது, என் ப்ரப்போசலை ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் என்று அவள் வேண்டாம் என்று சொல்லும் போது மீண்டும் அவன் வற்புறுத்துகிறான். இவனுக்கு மண்டை அடித்தாள் போல் சொன்னால் தான் குறைக்கும் என்று அவள் மண்டையில் அடித்தாள் போல் திரும்ப சொல்கிறேன், எனக்கு இதில் உடன்பா இல்லை என்று அர்த்தம் திருத்தமாக சொல்லும் போதுதான் மண்டையில் ஆணை அடித்தாள் போல் அவனுக்கு உரைக்கிறது. ஆத்திரம் அவமானமெல்லாம் அப்பொழுதுதான் எழுகிறது. கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறான். இந்த அவமானமும் இந்த ரிஜெக்ஷனும் அவனுக்கு தேவையே இல்லை. சற்று சிரித்து பார்த்திருந்தான் என்றால் மேரி தான் தனக்கு ஏற்றவள் என்று மேரிக்கு ப்ரப்போசல் வழங்கி அவளை அவன் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம், மேரி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்பாள். தன்னுடைய பெருமையை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு அடுத்தவள் என்ன நினைக்கிறாள் என்று சிந்தித்து கூட பார்க்காமல் செயல்பட்டதன் விளைவு இவனுக்கு அவமானம்தான் மிஞ்சுகிறது. இப்பொழுது டார்சிக்கு வருவோம். காலின்ஸை பற்றி இன்னும் ஒரு சம்பவம் சொல்லலாம். நெதர்ஃபீல்டு பால் டான்ஸ் நடக்கும் பொழுது டார்சி அங்கே இருப்பதை இவன் கவனிக்கிறான். டார்சியை பொது நிகழ்ச்சியில் பார்க்கின்ற எவருமே இவன் ஒரு கர்வி, தன்னுடைய ஸ்டேட்டஸை பற்றி பெருமையாக நினைப்பவன், தனக்கு ஈக்குவலாக இருப்பவர்களிடம்தான் பேசுவான், தனக்கு கீழே உள்ளவர்களிடம் பேச மாட்டான் என்பதை இவனை பார்த்த மாத்திரத்திலேயே எவருமே புரிந்து கொள்ளலாம். ஆனால் டார்சி இஸ் அலூ பர்சன், யூ வாண்ட் டாக் வித் பீப்புள் பிலோ ஹிம் என்பது இவனுக்கு புரிந்ததாக தெரியவில்லை. இவன் மனதில் இருப்பதெல்லாம் நான் கேத்ரின் டீபர்கிடம் வேலை செய்கிறேன், இவர் கேத்ரின் டீபர்களுடைய நெப்பியாக உள்ளார், இவருக்கும் அவரோடு தொடர்பு இருக்கிறது, எனக்கும் அவரோடு தொடர்பு இருக்கிறது. அப்படி என்றால் இவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் அவன் மனதில் இருக்கிறதே ஒழிய டார்சி தன்னிடம் பேச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இஸ் எ கிளாஸ் கான்சியஸ் பர்சன் என்பது இவனுக்கு இவன் அறிவு கெட்டதாக எட்டியதாக தெரியவில்லை. இவனை அங்கு அழைத்து சென்றவர்கள் பென்னட் குடும்பத்தார்கள். இவனை அவர்கள்தான் டார்சிக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அப்படி அறிமுகம் செய்து வைக்க மிஸ்டர் பென்னட்டோ, மிஸ்ஸஸ் பென்னட்டோ, ஜேனோ, லிசியோ யாருமே முன்வரவில்லை. யாருமே முன்வராத பொழுது இவன் ஒதுங்கி போயிருக்க, இவன் ஒதுங்கி தான் போயிருக்க வேண்டும், அதுதான் ஒரு சரியான முடிவு. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இவனே போய் டார்சியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். இதை கவனித்த லிசியும் ஜெயனும் அதிர்ச்சி அடைகிறார்கள். என்ன இவன் இப்படி செய்கிறானே என்று அவள் முகத்தில் ஒரு அதிர்ச்சியை நாம் பார்க்கிறோம். விளைவு என்னாகிறது, டார்சி முகம் கொடுத்து பேச மறுக்கிறான். இவனை விட்டு அப்பால் தள்ளி போகிறான். ஒரு அவமானம், இவனுக்கு ஒரு அவமானம் வருகிறது. வேறு வழி இல்லாமல் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ப்ராப்பர் கர்டசி முக்கியம் என்ற இடத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அந்த கர்டசியை மீறி இவர்கள் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாவிட்டாலும் என்ன, நானே போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன் என்று ஒருவர் அறிவில்லாமல் செயல்படும் போது அவருக்கு அவமானம் தான் மிஞ்சுகிறது. இப்பொழுது டார்சிக்கு வருவோம். டார்சி அதிகமாக பேசாத ஒரு கேரக்டர். அவன் ஒரு அவுட் கோயிங் பர்சனாலிட்டியாகவும் தெரியவில்லை, ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சனாலிட்டியாகத்தான் பார்க்கிறோம். அதிகம் சிரிக்கக்கூட மாட்டேங்கிறான், லிமிட்டாகத்தான் பேசுகிறான். ஆகையால் டார்சி ஒரு உணர்ச்சி பயப்பட்டு செயல்பட மாட்டான் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இருந்தாலும் அளவோடு பேசுகின்றவன், நிதானமானவன் என்று பெயர் வாங்கியிருந்தாலும் இவனும் உணர்ச்சி வயப்பட்டு சில இடங்களில் கதையில் அறிவில்லாமல் செயல்படத்தான் செய்கிறான். அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இவனுக்கு லிசி மேல் ஆசை வருகிறது, காதல் எழுகிறது. லிசிக்கு ப்ரொபோசல் கொடுக்க விரும்புகிறான். இந்த நேரம் ப்ரொபோசல் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை வரும்போது அவன் சற்று சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே இவளுடைய அக்காவை பிங்லி விரும்பி இருக்கிறான், ஆனால் அங்கே தான் குறுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அழகான பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அவருடைய குடும்பத்தார் மேனர்ஸ் இல்லாதவர்கள், அந்தஸ்தில் நம்மை விட கீழே இருக்கின்றவர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாம் மட்டமான நிலையில் இருக்கின்றார்கள், மேனர்ஸ் இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, ப்ராப்பர் ரிலேஷன்ஸ் இல்லை என்று நாலந்து காரணங்களை சொல்லி இவனுடைய நண்பனை இவன் நிறுத்தியிருக்கிறான். இப்பொழுது அதே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டாவது பெண்ணிடம் தான் ப்ரொபோசல் கொடுக்கலாம் என்று இவனுக்கு ஆசை வருகிறது என்றால் அந்த ஆசைக்கு இவன் இடம் கொடுக்கலாமா? இப்படி இவன் போய் ப்ரொபோசல் கொடுத்தா நாளைக்கு இவன் ஃப்ரெண்டு இவனை கேட்க மாட்டானா? அது என்ன டார்சி, நான் ஜேனை விரும்பக்கூடாது, ப்ரொபோசல் வழங்கக்கூடாது என்று தடுத்தாய் என்று அவளுடைய சகோதரி லிசியிடம் சென்று நீ ப்ரொபோசல் வழங்கியிருக்கிறாய், எனக்கு இல்லாத உரிமை உனக்கு மட்டும் எப்படி வந்தது, நீ அவளை விரும்பலாம் ஆனால் நான் அவளுடைய அக்காவை விரும்பக்கூடாதா, இது என்ன நியாயம், இது என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று இவனுடைய நண்பன் இவனை கேட்க மாட்டானா? கேட்டால் என்ன பதில் சொல்வது, இந்த கேள்வி அவனுக்கு எழுந்ததாகவே தெரியவில்லை. நேரடியாக போகிறான், ப்ரொபோசலை வழங்குகிறான், அவமானப்படுகிறான். சரி, ப்ரொபோசல் கொடுக்கும் போதாவது அறிவுள்ள வகையில் ப்ரொபோசலை வாங்கினா என்று பார்த்தால் அதுவும் இல்லை.
நான் அப்புறமா நான் போயிருக்கேன்
பெண்ணிடம் சென்று ப்ரொபோசல் திருமண ப்ரொபோசல் வாங்கினால் அதை அவள் சந்தோஷப்படும்படியாக வழங்க வேண்டும். ப்ரொபோசல் வழங்கும் போதே அவள் மனம் புண்படும்படி அவளை இன்சல்ட் பண்ணும்படி தான் அந்த ப்ரொபோசலையும் வழங்குகிறான். என்னுடைய அறிவு சொல்கிறது நீ எனக்கு ஏற்றவள் இல்லை, என்னுடைய எனக்கு அந்தஸ்தில் நீ குறைந்தவள், உன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் என்னை விட பல மடங்கு கீழே இருப்பவர்கள், சீப் சைடில் இருப்பவர்கள் என்றெல்லாம் என்னுடைய அறிவு எனக்கு சொல்கிறது. இருந்தாலும் என்னுடைய அறிவு சொல்வதை மீறி உனக்கு நான் ப்ரொபோசல் வழங்குகிறேன், அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ப்ரொபோசல் வழங்குகிறான். இப்படி நீ எனக்கு சோசியல் ஸ்டேட்டஸின் மட்டமானவள், உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் சீப் சைடில் இருப்பவர்கள் என்று இப்படிச்சா ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு பெண்ணிடம் ப்ரொபோசல் வழங்குவது, இது சுத்தமாக அறிவில்லாதவன் செய்கின்ற வேலை. ஒரு ஏழை பெண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு ப்ரொபோசலை கொடுத்தால் அவள் நிச்சயம் அவள் கோபம்தான் வறுமை ஒழி அவள் பரவசப்பட மாட்டாள். ஏற்கனவே தன்னுடைய சகோதரின் திருமணத்தை கெடுத்தவன் என்ற கோபத்தில் அவள் இருக்கிறாள். அது தெரியாமல் கோபத்தை இன்னும் தூண்டும் அளவிற்கு நீ மட்டமான ஸ்டேட்டஸ் உள்ளவள், உண்மையில் எனக்கு ஆசை வருகிறது என்று அவளுடைய கீழே இன்பீரியர் சோசியல் ஸ்டேட்டஸை நினைவுபடுத்தி அவளுக்கு நான் ப்ரொபோசல் வழங்குகிறான் என்றால் இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போன்ற ஒரு வேலை. அந்த வேலையை தான் அவன் செய்கிறான். அதனால் விளைவு என்னாகிறது? அவனுக்கு அவன் பெரிய பணக்காரன், அவன் ஒரு அரிஸ்டோக்ராட், பெம்பர்லி எஸ்டேட்டுடைய ஓனர், அழகானவன், இளைஞன் என்று எதையுமே கருதாமல் அவளை தூக்கி எறிந்து அவள் பேசி விடுகிறாள். யூ ஆர் த லாஸ்ட் மேன் ஐ வுட் லைக் டு மேரி, நீ ஜென்டில் மேனே இல்லை, அந்த இடத்திற்கே உனக்கு அருகதை இல்லை என்று அவ்வளவு துச்சமாக அவனை தூக்கி எறிந்து அவள் பேசி விடுகிறாள். இப்பொழுது நாம் டார்ச்சியினுடைய அறிவில்லாத சில செயல்பாடுகளை பார்த்தோம். இப்பொழுது லிசினுடைய செயல்பாடுகளை கூட நாம் கருதலாம். லிசியிடமும் உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. லிசி மிகவும் விவேகி, அறிவு முதிர்ச்சி உள்ளவள், அவள் உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டாள் என்று நாம் சொல்வதற்கில்லை. விக்ரம் விஷயத்தில் அவள் நடந்து கொள்வது மிகவும் அறிவில்லாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுதான். விக்ரம் பார்ப்பதற்கு பிளசண்டாக இனிமையாக பேசுகிறான். அழகான இளமையான தோற்றம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய இளமையான தோற்றம், அவனுடைய பிளசன்ட் மேனர்ஸ், இதனால் அவள் மிகவும் மயங்கி விடுகிறாள். அவனுடைய பிளசன்ட் மேனர்ஸ், அந்த பிளசன்ட் மேனர்ஸையே அவள் பெரிதாக எடுத்துக்கொள்வதால், இந்த பிளசன்ட் மேனர்ஸ் உள்ளவன் என்பதால் இவன் நல்லவன் என்று அவள் நினைத்துக் கொள்கிறாள். ஒருவருடைய மேனர்ஸ் மிகவும் பிளசண்டாக இருக்கலாம், அதை வைத்துக்கொண்டு அவர் நல்லவர் என்று நாம் எடுத்துக்கொள்வது என்பது எந்த விதத்திலும் அறிவுக்கு பொருத்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. வெளி அழகு என்பது உள்ளழகை பிரதிபலிப்பதாகவும் இருக்கலாம், அல்லது உள்ளே உள்ள வேண்டாத விஷயங்களை மூடி மறைக்கக்கூடிய ஒரு போலியான போர்வையாகவும் இருக்கலாம். விக்ரம் விஷயத்தில் பிளசன்ட் மேனர்ஸ் என்பது உள்ளே இருக்கின்ற வேண்டாத விஷயங்களை மூடி மறைக்கின்ற போர்வையாகத்தான் பயன்பட்டிருக்கிறதே ஒழிய உள்ளே இருக்கின்ற கேரக்டருடைய அழகை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக அது செயல்படவில்லை. ஒரு ஒரிஜினல் கோல்டு இருக்கிறது, இமிட்டேஷன் கோல்டு இருக்கிறது, இரண்டுமே பார்வைக்கு ஒன்றாகத்தான் தெரிகிறது. ஆனால் நாம் ஒரிஜினல் கோல்டை என்ன விலை கொடுத்து வாங்குகிறோமோ அந்த விலைக்கு இமிட்டேஷன் கோல்டை வாங்குவதில்லை. இது இமிட்டேஷன் கோல்டு என்பதை நாம் உரசி பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அந்த இமிட்டேஷனுக்கு உண்டான விலையை தான் நாம் கொடுக்கிறோமே ஒழிய ஒரிஜினல் கோல்டுக்கு உண்டான விலையை யாரும் கொடுப்பதில்லை. ஒருத்தன் குளித்து விட்டு புத்தாடை உடுத்தி கொண்டு வரலாம், குளித்து விட குளிக்காமலேயே புத்தாடை உடுத்தி கொண்டு வரலாம். ஒருவன் புத்தாடை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அவன் குளித்து விட்டு வந்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொண்டோம் என்றால் தவறு நம் பேரில் தான் இருக்கிறது, அவன் பேரில் இல்லை. புத்தாடை என்பது குளித்து விட்டு வந்ததுக்கு அடையாளமாக நம் மனதில் இருக்கலாம், ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மூன்று நாள் நாலு நாள் குளிக்காமல் புத்தாடை உடுத்தி கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். பலமாக எங்கே அங்கே சென்ட் போட்டு கொண்டு வந்தார் என்றால் அவருடைய சென்ட் வாசனை தான் நமக்கு தெரியுமே ஒழி அவர் குளிக்கவில்லை என்பது நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இம்மாதிரி தவறை மேனர்ஸிலும் செய்யலாம். பிரசண்டாக பேசுகிறான், இனிமையாக பேசுகிறான், ஆனால் இவன் நல்லவன் என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அதுதான் ஃபைனல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவனை நாம் ஸ்டடி செய்ய வேண்டும். அவனுடைய குண விசேஷங்கள், அவனுடைய வேல்யூஸ் அவனுடைய மேனர்ஸுக்கு ஏற்றது மாதிரி இருக்கிறதா, இல்லது அவனுடைய நாட்டங்கள் அவனுடைய விருப்பங்கள் அவனுடைய வேல்யூஸ் என்றது இந்த மேனர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதா என்று பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். அந்த டீப்பர் ஸ்டடியை தான் நான் நம்ப வேண்டுமே ஒழிய அந்த மேற்பார்வையான அந்த பிளசன்ட் மேனர்ஸில் நாம் மயங்கி போய்விடக்கூடாது. அப்படி மயங்கினால் நாம் அப்பியரன்ஸ் என்ற ஒரு இம்பல்ஸுக்கு நாம் அடிமையாக இருமே ஒழிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒரு அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டீப்பர் பவரை நாம் யூஸ் பண்ணுவது இல்லை. இந்த தவறைத்தான் லிசி விக்ரம் விஷயத்தில் செய்கிறாள். பிளசண்டாக பேசுகிறான், இனிமையாக பழகுகிறான், அதனால் அவன் நல்லவன், இஸ் எ குட் கேரக்டர், அவனை நம்பலாம், அவனுக்கு நான் அவனிடம் பிரியமாக இருக்க வேண்டும், அவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எப்படி இல்லாமல் முடிவு செய்து விடுகிறாள். ஆனால் இந்த இடத்தில் அவள் அறிவு வேலை செய்யவில்லை. த அப்பியரன்ஸ் ஆஃப் தி சென்சரி அப்பியரன்ஸை தான் அவள் நம்புகிறாள். அந்த இடத்தில் உணர்ச்சி வயப்படுகிறாள். எந்த அளவுக்கு உணர்ச்சி வயப்படுகிறாள் என்றால் விக்ரம் சரியானவன் இல்லை, அவனிடமிருந்து சற்று தள்ளி நிற்பது நல்லது என்று கேரளின் அவளுக்கு எச்சரிக்கை வழங்கும் போதும் அவள் அதை கருதுவதாக இல்லை. என் சகோதரியின் வாழ்க்கையில் அவன் விளையாடி இருக்கிறான், விபரீதமாக விளையாடி இருக்கிறான், தக்க நேரத்தில் நான் காப்பாற்றிவிட்டேன், ஒரு அல்லாவிட்டால் ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து இருப்பான் என்று டார்சி எழுதும் போது கூட கேஷுவல் ஃபாலிஸ் ஆஃப் யூத் என்று அதை பொருட்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் சல்லீசாக பேசுகிறாள் ஒழிய ஒரு விபரீதமான காரியத்தை செய்யக்கூடியவனிவன் ஆபத்தான பேர் வழி என்று அந்த இடத்திலும் அவளால் அவனை அவன் மேல் கோபித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போ ரோசிங்ஸ் போய்விட்டு வருகிறாள். இவளுடைய தங்கையை சொல்கிறாள், இப்பொழுதெல்லாம் விக்ரம் மிஸ் கிங் பின்னால் போய்கொண்டிருக்கிறான், மிஸ் கிங் பணக்காரி போல் இருக்கிறது, அவளை கட்டிக்கொண்டால் ஏதோ பணம் கிடைக்கும் என்று அவள் பின்னால் போவதாக தெரிகிறது என்று அவளுடைய தங்கை லிடியா சொல்லும்போது கூட அவன் மேல் அவளுக்கு கோபம் வரவில்லை. ஆமாம், அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வருமானத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஏதோ வசதி படைத்த பெண்ணை தேடிக்கொண்டு போனால்தான் அவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். என்னை கட்டி கொண்டு அவன் என்ன பெரிதாக வசதி வருமானத்தை பார்த்துவிடப் போகிறான். அவன் அவள் பின் என்னை விட்டுவிட்டு அவள் பின்னால் போனது தவறில்லை, அதை மன்னிக்கலாம், அது ஏற்புடையதுதான் என்று அந்த இடத்திலும் அவனை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுகிறாள் ஒழிய என்மேல் ஆசைப்பட்டவன் திடீரென்று என்னை விட்டுவிட்டு இன்னொருத்தி பின்னால் போகிறான் என்றால் ஆதாயத்துக்கு தான் என்னிடம் பழகியிருக்கிறான், அவன் மட்டமானவன் என்று அந்த இடத்திலும் அவன் மேல் அவளுக்கு கோபம் வரவில்லை. அந்த அளவுக்கு அவனிடத்தில் அவன் மயங்கி போயிருக்கிறாள். அவளுடைய அறிவை மழுங்கடிக்கும் அளவிற்கு அந்த காதல் மோகம் அவளை அடிமையாக்கி இருக்கிறேன். நெதர்ஃபீல்ட் பால்டில் அடுத்தடுத்து உணர்ச்சி வயப்பட்ட அறிவில்லாத நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அதற்கெல்லாம் முதல் அடி எடுத்து வைத்தவள் இசி தான். பால் அந்த பால் டான்ஸுக்கு விக்ரம் வருவான் என்று எதிர்பார்க்கிறாள். விக்ரம் வரவில்லை. அதில் ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. விக்ரம் ஏன் வரவில்லை என்று தெரிந்து கொள்வதற்கு அவளுக்கு ஒரு ஆர்வம் எழுகிறது. இந்த நேரத்தில் டார்சி தன்னிடம் தன்னோடு நடனமாடும்படி பிரியமாக அழைக்கிறான். முதலில் மறுக்கிறாள், கிராக்கி செய்கிறாள், வரமாட்டேன், மன்னிக்கவும் என்று எல்லாம் சொல்கிறாள். ஆனால் லூகாஸ் அவன் கூப்பிடுகிறான் போ என்று சொல்லும் பொழுது சரி என்று வேண்டா வெறுப்பாக ஒத்துக்கொள்கிறார். ஒருவர் நம்மோடு பிரியமாக உறவாட வரும்பொழுது அவருக்கு பிடிக்காத விஷயங்களை அந்த நேரம் பேசக்கூடாது. இது வந்து அதுதான் அவர் அறிவுடைமையான ஒரு செயல்பாடு, த ப்ராப்பர் கட்டசி. அந்த நேரம் பார்த்துதான் டார்சிக்கு பிடிக்காத விஷயமான விக்ரமை பற்றி பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றுகிறது. அடிக்கடி மெரிட்டன் வில்லேஜுக்கு வாக்கு போவீர்களா என்று அவன் ஒரு கேள்வி எழுப்புகிறான். ஆமாம், சமீபத்தில் கூட இப்போ நாங்கள் வாக்கு போனோம், உங்களையும் பார்த்தோம், வேறொருவருடைய நட்பும் கிடைத்தது என்று மறைமுகமாக விக்ரமை நினைவுபடுத்துகிறாள். ஏற்கனவே முதல் சந்திப்பு நடக்கும்பொழுது டார்சியும் பிங்லியும் மெரிட்டன் வில்லேஜில் சாலையில் பார்க்கும்பொழுது அந்த நேரத்தில் விக்ரம் அந்த நேரம் அங்கு வருகிறான். அவனை பார்த்தவொடனே இவன் முகத்தில் ஒரு அதிர்ச்சி, ஒரு அருவறுப்பு தெரிகிறது. அதை இவள் கவனித்திருக்கிறாள். அப்பொழுதே இவர்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, தகராறு இருக்கிறது, டிஸ்ஹார்மனி இருக்கிறது என்று அவளுக்கு புரிந்திருக்கிறது. டார்சிக்கு விக்ரம் பிடிக்கவில்லை என்று தெரியும் பொழுது இந்த நேரம் அந்த நடனம் ஆடும்பொழுது விக்ரமை பற்றி பேசினால் அவன் மனது புண்படும் என்று தெரியும். தெரிந்தாலும் சும்மா கேட்டு பார்ப்போமே என்று கேஷுவலாக பேசுவதை போல விக்ரமை இன்டைரக்டாக ரெஃபரன்ஸ் செய்கிறாள். அப்போதும் அவன் முகத்தில் அரித்து வருகிறது. அதையும் கவனிக்கிறாள். விக்ரமுக்கு நண்பர்கள் கிடைத்தாலும் அந்த நட்பை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அவன் காப்பாற்றிக் கொள்வானா சந்தேகம்தான் என்று டார்சி ஏதோ ஒரு பதிலை சொல்லி சமாளிக்கிறான். அப்பொழுதும் அவள் இவனை விடுவதாக இல்லை. உங்களுக்கு யார் மேலாவது அதிருப்தி ஏற்பட்டு விட்டால் எளிதில் அந்த அதிருப்தியை விடமாட்டீர்கள் போலிருக்கிறது. அப்படித்தான் உங்களை நான் கேள்விப்பட்டேன் என்று மீண்டும் விக்ரம் நினைவை எழுப்புகிறாள். ஒரு தடவை அவனை சங்கடப்படுத்தி ஆகிவிட்டது, விடுவதாக இல்லை. அடுத்த தடவை, இரண்டாவது தடவை சங்கடப்படுத்துகிறாள். இதன் விளைவு என்னாகிறது? இவள் அறிவில்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு செய்து பேசிய இந்த வார்த்தைகள் அட்மாஸ்பியரில் ஒரு இம்பல்சிவ் ரியாக்ஷனை உண்டு பண்ணி விடுகிறது. அது அடுத்தடுத்து மற்றவர்களும் பரவி விடுகிறது. இதன் விளைவாக லிடியா உடனே ஒரு சோல்ஜருடைய போர் வாளை உருவி கொண்டு தார்மாறாக சத்தமிட்டு கொண்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறாள். இது டார்சி மற்றும் பிங்லி சகோதரி கண்ணில் படுகிறது. அதற்கு விபரீதமான விளைவுகள் வருகின்றன. இந்த இம்பல்சிவ் அட்மாஸ்பியர் என்பது அவருடைய தாயாருக்கும் தொற்றிக் கொள்கிறது. அவருடைய தாயார் திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் என் மகளுக்கும் பிங்லிக்கும் விரைவில் என்கேஜ்மெண்ட் நடக்கப் போகிறது. அதை பின்தொடர்ந்து எல்லா பெண்களையும் பணக்காரர்கள் பழக விட்டு பணக்காரர்கள் மனைவியாக்கப் போகிறேன் என்று பெருமை அடிக்கிறார். அதனுடைய விளைவும் விபரீதமாகிவிடுகிறது. இவர்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணாத போது இவர்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணவில்லை என்று காத்திருக்காமல் காலேஜ் நேரடியாக போய் டார்சியிடம் தானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். டார்சி விலகிச் செல்கிறான். காலேஜுக்கு ஒரு அவமானம் வருகிறது. ஆகவே அடுத்தடுத்து அடுத்த 10 நிமிடங்களில் 3 இம்பல்சிவான செயல்பாடுகள் இவர்கள் குடும்பத்தாரிடமே வெளிப்பட்டு விடுகின்றது. இதற்கு மூல காரணம் இவள்தான். பிரியமாக நடனம் ஆடவா என்று கூப்பிட்ட ஒரு இளைஞனுடைய மனதை புண்படுத்தும்படி அவனுக்கு வேண்டாத ஒருவரை பற்றி பேசுகிறாள். அவன் சங்கடப்படுகிறான். இவள் பேசி துவக்கி வைத்த ஒரு இம்பல்சிவ் ரியாக்ஷன் அடுத்த 3 பேரிடம் அடுத்த 10 நிமிடங்களில் வெளிப்படுகிறது. விளைவு முற்றிலும் கோணலாக போகிறது. இப்பொழுது கேத்ரின் டிபர்க் அவர்களுக்கு வருவோம். அவர்கள் கதைப்படி பார்த்தால் அவர்களுக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும் போல் தெரிகிறது. ஒரு வயதான பெண்மணியைத்தான் அந்த கேத்ரின் டிபர்க் என்ற ரோலில் நடிக்க வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய அனுமானம் சரியாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவாக வயது அதிகரித்தால் நிதானம் அதிகரிக்கும் என்பார்கள். ஆனால் இவர்களுடைய விஷயத்தில் அது சரியில்லை என்று அவர் நிரூபித்து விடுகிறார். அவர் உணர்ச்சி வயப்பட்டு அறிவில்லாமல் நடந்து கொள்கின்ற நிகழ்ச்சி வருகிறது. டார்சியும் லிசியும் பழகுகிறார்கள். அவர்களுக்குள் அவர்களுக்கிடையே காதல் அரும்பி இருக்கிறது என்ற ஒரு செய்தி இவர்கள் காதுக்கு வருகிறது. அது காலின்ஸ் மூலமாகத்தான் வந்திருக்க வேண்டும். அப்படியே ஒரு செய்தி காலின்ஸ் மூலமாக வந்தாலும் அது உண்மையா பொய்யா என்று கண்டறிய அவர்கள் விரும்பினால் அதற்கு ஒரு முறையான ஒரு வழி இருக்கிறது. டார்சி இவர்களுடைய உறவுக்கார பையன். அவனை அணுகி இப்படி ஒரு செய்தி என் காதுக்கு வந்திருக்கிறது, உண்மையா பொய்யா என்று அவனை விசாரித்திருக்கலாம். அவன் உண்மை என்று ஏதேனும் பதில் சொல்லியிருந்தால் அவனை கண்டித்து பேசியிருக்கலாம். உனக்கு என் பெண்ணோடு தானே திருமணம் என்று நாம் பேசியிருக்கிறோம். இப்பொழுது வேறொரு பெண் மேல் உன் பார்வை பதிகிறது, இது என்ன நியாயம்? என் தாயாரும் உன் தாயாரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்னாவது? இது சரியில்லை. இந்த முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுந்து அவனிடம் நியாயம் கேட்டிருக்கலாம், கண்டித்து பேசியிருக்கலாம். ஆனால் டார்சியை அவர்கள் அணுகியதாக தெரியவில்லை. லிஸ்டியை அணுகி அவளை கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவளுக்கு எழுகிறது. லிஸ்டியை கண்டிக்க வேண்டும் என்று விரும்பினால் உடனே எப்படி கிளம்பி அங்கிருந்து லாங் போனுக்கு வந்து இவர்கள் வீட்டருகே வைத்து அவளை திட்டி கண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி அவளிடத்திற்கே போய் அவளை கண்டித்தால் அவள் ஏற்றுக்கொள்வாள் என்பது நிச்சயம் இல்லை. காலின்ஸ் தான் கேத்ரின் டிபர்கிடம் வேலை செய்கின்றவர். அவருடைய அதிகாரத்துக்கு காலின்ஸ் கட்டுப்படுவானே ஒழிய லிசி கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லிசியா கேத்ரின் டிபர்கிடம் வேலையும் செய்யவில்லை, உறவுக்கார பெண்ணும் இல்லை. தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாத ஒருவரை அவரிடத்துக்கு சென்று திட்டுவது, சண்டை போடுவது என்பது இது அறிவுள்ள ஒரு செயல்பாடே இல்லை. தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாதவர் அவர் என்ன அந்த பெண் என்று தெரியும் பொழுது இவள் விவேகமாக இந்த பிரச்சனையை அணுகி இருக்க வேண்டும். விவேகமாக செயல்படுவது என்றால் டார்சி லிசியினுடைய உறவினர் காலின்ஸ். காலின்ஸ் இவர்களிடம் பணிபுரிகிறார் என்னும் பொழுது காலின்ஸை அழைத்து உன்னுடைய கசின் லிசி என்னுடைய நெஃப்யூ டார்சியோடு பழகுவதாக எனக்கு தெரிகிறது, இதை நான் கண்டிக்கிறேன், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வழங்க வேண்டும். என் சார்பாக நீ லாங் போனுக்கு சென்று மிஸ்டர் பென்னட் மிஸ்ஸஸ் பென்னட் அவர்களை சந்தித்து உங்கள் பெண் இப்படி டார்சியோடு பழக ஆரம்பித்திருக்கின்றால் அது என்னுடைய எஜமானி கேத்ரின் டிபர்க்கு மிகவும் ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கிறது. அவருடைய பெண்ணிற்கும் டார்சிக்கும் தான் திருமணம் என்று இளம் வயதிலேயே ஒப்பந்தம் பண்ணியிருக்கின்றார்கள். இப்போது அந்த ஒப்பந்தத்தை கெடுக்கும் வகையில் உங்கள் பெண் பழகுகிறாள், சரியில்லை, உங்கள் பெண்ணை கண்டித்து வையுங்கள் என்று காலின்ஸை எச்சரிக்கை செய்ய சொல்லி அனுப்பியிருக்கலாம். அநேகமாக காலின்ஸ் அப்படி அவள் கேட்டிருந்தால் அவர்கள் கட்டளையை ஏற்று லாங்போனுக்கு வந்திருப்பான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட்டை சந்தித்து பேசியிருந்தால் அவர்கள் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பார்கள். லிசி அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு எச்சரிக்கை வழங்கி இருந்தால் அவள் ஏற்றுக்கொண்டிருப்பாளா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட்டாவது அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை காலின் மூலம் வழங்கியிருந்தால் அந்த எச்சரிக்கையை அவர் காது கொடுத்து கேட்டிருப்பார்கள். இவள் தன்னுடைய கௌரவத்தையும் கேத்ரின் டிபர்க் அவர்கள் தன்னுடைய கௌரவத்தையும் காப்பாற்றி கொண்டிருந்திருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு எச்சரிக்கையும் வாங்கியிருந்திருக்கலாம். எல்லாம் டீசெண்டாக ஒரு முறையாக போயிருக்கும். ஆனால் அந்த அம்மா அப்படி செய்யவில்லை. நியாயம் கேட்க வேண்டியது டார்சியிடம் போனதாக தெரியவில்லை. தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் கட்டுப்படாத லிசியை கண்டித்து பேசுவது என்பது சரியில்லை. ஆனால் நேரடியாக அங்கே சென்று அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இவர்களுடைய அதிகாரத்துக்கு எந்த வகையிலும் கட்டுப்படாத பெண்ணிடம் நீ என்னுடைய நெஃப்யூவோடு பழகுவது என்பது உண்மையில்லை என்று சொல். உனக்கும் அவனுக்கும் எந்த உரிமை உறவும் கிடையாது என்று இங்கேயே அடித்து சொல். உனக்கும் அவனுக்கும் எங்கேயுமே நடக்காது என்று என்னிடம் இப்பொழுது வாக்குறுதி கொடு. அதை செய் இதை செய் என்று அடுக்கடுக்காக மிரட்டுகிறார்கள். விளைவு என்னாகிறது? அவர் எனக்கு ப்ரொபோசல் கொடுக்க விரும்பினால், அவர் என்னோடு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ள விரும்பினால், அதை நான் ஏன் தடுக்க வேண்டும்? நான் ஏன் உங்களை இடையில் குறுக்கிட அனுமதிக்க வேண்டும்? உங்கள் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும்? எனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்காக நான் ஏன் என் சந்தோஷத்தை தியாகம் செய்ய வேண்டும்? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எனக்கு ப்ரொபோசல் வாங்க விரும்பினால் அவர் வழங்கட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று ஒரு இளம்பெண் அவர்களிடம் எதிர்த்து பேசும்படி கதை அமைந்து விடுகிறது. அவருடைய பண செல்வாக்குக்கு, அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸுக்கு இப்படி ஒரு இளம் பெண் அவர்களை எதிர்த்து பேசி, நீங்கள் யார் என்னை அதிகாரம் செய்வதற்கு? உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று சொல்வது அவர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவமானம். இந்த அவமானத்தை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு அவசரப்பட்டு, இவ்வளவு குஷியாக, இவ்வளவு இம்பல்சிவாக ஒரு பெண்மணி நடந்து கொண்டார் என்றால் அவர்கள் செய்கின்ற எந்த வேலையும் கூடி வராது, எல்லாமே கெட்டு போய்விடும். அவருடைய பெண்களுடைய திருமணம் என்பது அவர்கள் நினைத்த வேகத்தில் நடக்காது, தள்ளி போய்கொண்டே இருக்கும். 5 வருடம் ஆனாலும் சரி, 10 வருடம் ஆனாலும் சரி, இந்த அம்மாவினுடைய குஷி நேச்சருக்கு இந்த பெண்களுக்கு அவர்கள் நினைத்தெடுத்து திருமணம் செய்து வைப்பது என்பது நடக்காத ஒரு காரியமாக ஆகிவிட்டிருக்கும். ஆனால் நாம் கதையில் எண்ணத்தை என்ன பார்க்கிறோம்? இவர்களுடைய இம்பல்சிவ் செயல்பாட்டை மீறி, இவர்களுடைய புஷி நேச்சரை மீறி, இவர்களுடைய அறிவில்லாத செயல்பாட்டை மீறி, அவருடைய 3 பெண்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து திருமணம் நிகழ்கிறது. வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மிரக்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி இவ்வளவு இம்பல்சிவாக அறிவில்லாமல் செயல்படுகின்ற ஒரு தாயாருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விட வேகமாக 3 பெண்களுடைய திருமணம் நடந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு செயல்பட்ட பிறகு அதை சரி செய்வது, அதை திருத்துவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு வேலையே இல்லை. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இவர்கள் இம்பல்சிவாக செயல்பட்டது உண்மை, குஷியாக செயல்பட்டது உண்மை, பேசக்கூடாது பேசினார்கள் என்பது உண்மை, மேனர்ஸ் இல்லை என்பது உண்மை, எல்லாம் உண்மை. என்றாலும் அடிப்படையில் இவருடைய இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ராசி என்று ஒன்று இருந்திருக்கிறது போல இருக்கிறது. அந்த பாசிட்டிவ் ராசி இவர்களுடைய அறிவில்லாத செயல்பாட்டையும் மீறி இறுதியில் இவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கு மூல காரணமே இந்த மிஸ்டர் பெனட்டுடைய ஆஸ்பிரேஷனும் அவருடைய பர்சனாலிட்டியில் இருந்து அளவு கடந்த ஒரு எனர்ஜியும் தான் இந்த இளைஞர்களை அங்கே வர வைத்திருக்கிறது, இந்த அளவிற்கு கதையை நகர்த்தி இருக்கிறது என்பது அப்பாவுடைய கருத்து. இந்த ஆஸ்பிரேஷனுக்கும் இந்த எனர்ஜிக்கும் கிடைத்த ஒரு பரிசு தான் இந்த 3 பெண்களுடைய திருமண வாழ்க்கை என்று என் தாப்பனார் டிஎன்பி காமெண்ட்ரீஸில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆஸ்பிரேஷனும் உண்மை, அளவு கடந்த ஒரு எனர்ஜி இருப்பதும் உண்மை, ஆனால் அவர்கள் செயல்படுத்திய விதம் தவறு என்பது அதுவும் உண்மை. அறிவில்லாமல் செயல்பட்டதால் இடையில் எதிர்பாராத கோளாறுகள் எல்லாம் வந்து விடுகின்றன. ஆனால் அந்த ஆஸ்பிரேஷனில் ஒரு உண்மை இருக்கிறது, அந்த சின்சிரிட்டியில் ஒரு உண்மை இருக்கிறது என்னும் பொழுது இறுதியில் முடிவு என்பது நல்ல ஒரு முடிவாக வந்து விடுகிறது. அது அவருடைய அந்த பர்சனாலிட்டியில் இருக்கின்ற அந்த பாசிட்டிவ் ராசிக்கு அந்த ஒரு பதிலாக ஒரு வாழ்க்கையினுடைய வெகுமதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வித்யாவினுடைய உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாட்டிலிருந்து அவளை காப்பாற்றுவது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். அப்படி ஒரு இரஸ்பான்சிபிள் இரெஸ்பான்சிபிளாக ஒரு ஒரு முறை முறை தவறிய ஒரு ஒரு இளைஞனுடன் ஒரு பெண் ஓடி போயிருந்தால் அநேகமாக அவள் லண்டன் தெருக்களில் அனாதையாகத்தான் கைவிடப்பட்டிருப்பாள். திருமண பேச்சை எடுத்தவுடன் அவன் கலட்டி கொண்டுதான் போயிருப்பான். வீட்டுக்கும் திரும்பி போக முடியாமல் அவனோடும் வாட முடியாமல் லண்டன் தெருக்களில் அனாதையாக அவள் விடப்பட்டிருப்பாள். அதுதான் வாழ்க்கையை வழங்கியிருக்கின்ற ஒரு முடிவாக இருந்திருக்கும். ஆனால் மிஸ்டர் பென்னட்டுடைய ஃபேமிலியின் மேல் ஒரு கிரேஸ் சூழல், ஒரு அருட்சூழல் இருந்திருக்கிறது போல இருக்கிறது. அந்த அருட்சூழலின் காரணமாக அவருடைய சிஸ்டர் லிடியே லிசியின் மேல் தாசி கொண்டிருக்கின்ற ஒரு அளவு கடந்த ஒரு புயத்தின் காரணமாக எதிர்பாராத விதமாக அந்த நேரத்தில் அவளுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு தான் உதவி செய்ய வருவதாக தாசி அங்கு வந்து தெரிகிறான். யாரும் எதுவும் சொல்லாமல் அவளுடைய மானத்தை காப்பாற்றி அவளுக்கு முறையாக திருமணம் செய்து வைத்துக் கொண்டு வைப்பதற்கு டார்சி அவனால் முடிந்த உதவிகளை செய்கிறான். அது வெற்றிகரமாக முடிகிறது. அவளுடைய மானம் காப்பாற்றப்படுகிறது. குடும்பத்தினுடைய மானம் நல்ல பெயர் எல்லாமே காப்பாற்றப்படுகிறது. இறுதியில் விளைவு நன்றாக முடிகிறது. ஆனால் அவள் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் அந்த குடும்பத்தின் பேரில் இருக்கிறதால் அந்த பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் செயல்பட்டு அவளையும் மீறி அவளுடைய மானத்தை காப்பாற்றி அவளுடைய குடும்பத்தின் மானத்தையும் காப்பாற்றுவதை போல வாழ்க்கை அமைகிறது. இப்பொழுது டார்சிக்கு வருவோம். அறிவில்லாமல் ப்ரொபோசல் கொடுத்து விட்டான். ஆசைப்பட்ட பொண்ணு பெண்ணிடமே போய் நீ மட்டமான குடும்பத்தை சேர்ந்தவள் என்று சொல்லிவிட்டான். ஆனால் உன் முகத்திலேயே முடிக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லும்படி அவனை சுற்றி இருந்து அவள் பேசிவிட்டாள். இப்படி ஒரு அறிவில்லாத ப்ரொப்போசலை கொடுத்த பிறகு அவளோடு மீண்டும் அவன் சேர்வது என்பதோ அவனுடைய ப்ரொப்போசலை மறுபடியும் ஏற்பது என்பதோ நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அவள் வாழ்க்கை அவன் வாழ்க்கையில் அவன் தன்னை திருத்திக் கொள்வதால் அந்த ஒரு மறு ப்ரொப்போசல் கொடுக்கலாம் என்ற இடமும் வருகிறது. அந்த மறு ப்ரொப்போசலை அவள் ஏற்கிறாள் என்றபடியும் வருகிறது. யூ ஆர் த லாஸ்ட் மேன் ஐ வுட் லைக் டு மேரி என்று சொன்னவள் யூ ஆர் த பெஸ்ட் மேன் ஐ ஹவ் நோன் என்று அவள் வாயாலேயே வாபஸ் வாங்கி கொண்டு வேறு விதமாக சொல்லும்படி கதை நோய் போகிறது என்றால் அந்த அளவுக்கு அவன் தன்னை திருத்தி கொண்டான். எங்கே எப்படி திருத்தி கொண்டான் என்றால் கர்வி என்று பெயர் வாங்கியவன் அந்த கர்வத்தை விடுகிறான். தன் கோணத்திலேயே எல்லாத்தையும் பார்த்தவன் என்பவன் அடுத்தவர் கோணத்தில் பார்ப்பதற்கு முன் வருகிறான். இந்தியா ஓடி போனதற்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவன் எடுத்துக்கொண்டிருக்கலாம். சம்பந்தமே இல்லை என்று பேசக்கூடிய இடத்தில் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் உண்டு. சுத்தம் ஒரு பேட் கேரக்டர், ஒரு இம்மாரல் பர்சன் என்பதை தான் தன் சகோதரி அதில் சம்பந்தப்பட்டுக்கா என்பதால் தான் தான் மெரிட்டன் வில்லேஜ் உள்ளவர்களிடம் யாரிடமும் சொல்லாமல் மறைத்ததால் தான் இன்று விக்கமாய் நல்லவன் என்று நம்பி அவள் பெண்ணை அவனோடு பழகிவிட்டார்கள். விளைவு பெண்ணன் குடும்பத்தில் விபரீதமாகிவிட்டது. சுத்தமுடைய இம்மாரல் கேரக்டரை பற்றிய ரகசியங்களை தான் மறைத்தது தன்னுடைய தவறு. அந்த தவறை செய்ததால் தான் இந்த விபரீதம் நிகழ்ந்து விட்டது. அதனால் அதுக்கு கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கிறேன் என்று அவன் அந்த இடத்தில் அவனை திருத்தி கொண்டதால் அவனால் அவனுக்கு நடந்த தவறுகளை அவனுக்கு வந்த டேமேஜஸ் எல்லாம் அவனால் சரி செய்து கொள்ள முடிகிறது. இந்தியாவின் மானத்தை காப்பாற்றுகிறான். குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுகிறான். நின்று போன பிங்லி ஜேன் என்கேஜ்மெண்ட் கூடி வருகிறது. இவனை வெறுத்து ஒதுக்கிய லிசியை மீண்டும் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மறைமுகமாக ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாள். பார்க்கவே முடியாது, இனிமேல் பேசவே முடியாது என்ற இடத்தில் இருந்து அவனை தேடி அவன் வீட்டுக்கு இவள் வருகிறாள் என்ற அளவிற்கு வாழ்க்கை மாறுகிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் அவன் தன்னுடைய தவறுகளுக்கு கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்கிறான். விளைவு அவனுக்கு முற்றிலும் சாதகமாக மாறுகிறது. எடுத்துக்கொண்டாள் அவளும் தன்னை திருத்திக் கொள்கிறாள். பிரசண்டாக பழகுகிறான், பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறான் என்றால் அதனால் அவன் நல்லவன் என்று நினைத்தவள் இறுதியாக யாருடைய பேச்சையும் கேட்காதவள் இறுதியாக என் தங்கை ஜார்ஜான விஷயத்தில் அவன் இப்படி நடந்து கொண்டான். என்னுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டான். நான் கொடுத்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று விக்கமனுடைய உண்மையான சொரூபத்தை டார்ச்சி வெளிச்சம் போட்டு காட்டிய பிறகு அப்ப ஆஹா, இவன் உண்மையிலே கெட்டவன் தான் போல் இருக்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறான். பணத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறான். ஆகவே இவனை இழந்து நாம் ஒதுங்குவதுதான் சரி என்று அந்த இடத்தில் சுத்தம் என்ற மயக்கத்திலிருந்து தான் விடுபடுகிறாள். நாள் வரையிலும் இங்கிலீஷும் ஜேனுக்கும் நடந்த நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட்டை கெடுத்தவர்கள் அடுத்தவர்கள் தான் என்று பேசிக் கொண்டிருந்தவள். உங்கள் குடும்பத்தாருடைய மேனர் சரியில்லை, பிஹேவியர் சரியில்லை, உங்கள் பக்கத்து குறை வைத்துக் கொண்டு நான் கெடுத்ததாக பேசுவது சரியில்லை என்று டார்சி எழுதிய பிறகு, ஆமாம், உங்களுக்கு குடும்பத்துக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நாங்களே தான் கெடுத்துக் கொண்டோம். இந்தியா சரியில்லை, என்னுடைய தாயார் சரியில்லை, மேரி சரியில்லை. ஏன் தன்னுடைய ஆசையை விருப்பத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மறைத்து மறைத்து கொலைட்டாக பழகியது அவளுடைய தவறு தான். அவளுடைய ஆசையை அவள் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். எங்கள் செயலில் தவறு இருக்கிறது. அந்த தவறை எல்லாம் தான் ஒத்துக்கொண்டு அந்த இடத்தில் எங்களுக்கு வந்த நஷ்டத்துக்கு நாங்களே பொறுப்பு என்று இடையிடும் பொழுது அந்த சின்சிரிட்டிக்கு வாழ்க்கை அவளுக்கு பரிசளிக்கிறது. விலகிச் சென்ற பிங்களை திரும்பி வருகிறான், ஜேனுக்கு ப்ரொப்போசல் வழங்குகிறான், திருமணம் கூடி வருகிறது. இவருடைய குடும்பமானத்தை காப்பாற்றும் அளவிற்கு இவர்களோடு சம்பந்தம் இல்லாத டார்சி ஒரு பெருமுயற்சி எடுத்து அவனுடைய செலவில் குடும்பமானத்தை காப்பாற்றுகிறான். எந்த ஒரு ரோஷ காரணம் அடுத்தது ஒரு ப்ரொப்போசலே இப்படி ஒரு பேசிவிட்ட பெண்ணிடம் ஒரு ப்ரொப்போசல் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவளை பெருந்தன்மையாக மன்னித்து அடுத்த ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து இவளையும் அவன் ஏற்றுக்கொண்டு பெம்பர்லினுடைய ஓனராக இவளை மாற்றுகிறான். இந்த அளவிற்கு வாழ்க்கை அவளுக்கு வெகுமதி அளித்திருக்கின்றால் அதற்கு காரணம் அவள் பேரில் தவறு இருக்கிறது, அவள் குடும்பத்தாரின் பேரில் தவறு இருக்கிறது, எங்கள் தவறுக்கு நாங்களே பொறுப்பு, நீங்கள் அந்த மாதிரி தவறை செய்யாமல் மாறுகிறோம் என்று அவள் முன் வந்ததற்கு அந்த சித்திரிக்கு கொடுத்த ஒரு வெகுமதி தான். கேத்தரின் டிபர்கை எடுத்துக்கொண்டால் ஆத்திரப்பட்டார்கள், அறிவில்லாமல் பேசினார்கள், கண்டின திட்டினார்கள், எல்லாம் சரிதான். இருந்தாலும் டார்சி முறையாக லிசியை மறந்து கொண்ட பிறகு நீங்கள் உங்கள் முகத்தில் முயற்சிய மாட்டேன் என்று அவர் விலகிச் சென்றதாக தெரியவில்லை. கல்யாணத்துக்கு போகவில்லை என்று கதையில் படிக்கிறோம். இருந்தாலும் அதன் பின்னர் கேத்தரின் டிபர்க் அவர்கள் டார்சி மற்றும் லிசியை நல்லபடியாக மரியாதை தான் நடத்துகிறார்கள் என்று பதில் அப்படித்தான் இருக்கிறது. ரெஸ்டோர்ஸ் ப்ராப்பர் சிவிலிட்டிஸ் வித் டார்சியன் லிஸ்டி என்று ஜேனாஸ்டி எழுதியிருக்கிறார். இத்தனை பேர் உணர்ச்சி வசப்பட்டு கதையில் செயல்பட்டார்களே ஒழிய கதையில் ஒரே ஒரு பாத்திரம்தான் அறிவில்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு செயல்படக்கூடிய ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி தன்னை காப்பாற்றிக் கொண்ட ஒரே ஒரு நபர் யார் என்று கேட்டால் ஜார்ஜியாவைத்தான் சொல்ல வேண்டும். துக்கமுடன் ஓடி போக வேண்டும், ரகசியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு ஒரு ஆர்வம் எழுந்தது உண்மைதான். அதற்காக ஒரு திட்டம் தீட்டினான் விக்கம். அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவளும் தயாராகத்தான் இருந்தாள். இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவளுடைய அறிவு வீட்டுக் கொண்டு விட்டு விட்டது. உனக்கு பொறுப்பு, உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு விக்கம் இல்லை, உன்னுடைய அண்ணன் டார்சி, அவனிடம் விஷயத்தை சொல், அவனுடைய சம்மதம் இருந்தால் செயல்படு, இல்லாவிட்டால் நிறுத்து என்று அவளுடைய அறிவு அவளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. அறிவின் எச்சரிக்கையை ஏற்கிறாள். கடைசி நேரத்தில் தன் சகோதரனிடம் தான் இப்படி செயல்பட இருந்ததாக ரகசியத்தை வெளியிடுகிறார். சகோதரன் மிரண்டு போகிறான், அவளை திட்டுகிறான், அவளை வழிக்கு கொண்டு வந்து விடுகிறான். அவளுக்கு வந்த பேராபத்திலிருந்து அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாள். அங்கே இத்தனை கேரக்டர் அந்த கதையில் இருந்தாலும் அறிவுக்கு உட்பட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவு ரீதியாக நடந்து கொண்ட ஒரே ஒரு கதாபாத்திரம் யார் என்றால் ஜார்ஜியானா தான். இந்த ஜார்ஜியானாவைத்தான் அன்பர்களாக நாமும் பின்பற்ற வேண்டும். அறிவில்லாமல் அறிவுக்கு பொருத்தமில்லாத ஆசைகளும் உணர்வுகளும் நமக்கு எழுந்தாலும் அவற்றுக்கு அடிமையாகி கண்மூடித்தனமாக நாம் செயல்படக்கூடாது. நம்முடைய உணர்வுகளையும் ஆசைகளையும் நம்முடைய அறிவின் செயல்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். அறிவின் எச்சரிக்கையை மதிக்க வேண்டும். அன்னையின் பாதுகாப்பு வட்டத்தில் இருக்க வேண்டும் என்றால் என்ன கைட்லைன்ஸ் என்பதை பார்க்க வேண்டும். வருகின்ற ஒவ்வொரு ஆசையையும் உணர்வையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வாழ்க்கைக்கும் சரி, இது அன்னைக்கும் சரி, இது சரியானது முறையானது என்று தெரிந்தால் மட்டுமே அதை நாம் செயல்படுத்தி செயல்வடிவம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கைக்கும் சரியில்லை, அறிவுக்கும் சரியில்லை, அன்னைக்கும் சரியில்லை, இதனை ஆபத்து இருக்கிறது, நம்மை பாதிக்கும், நம்மை சேர்ந்தவர்களை பாதிக்கும், எதிர்காலத்தில் நல்லதில்லை என்று தெரிந்தால் அந்த எழுந்த ஆசையை எழுந்த உணர்வை அன்றே அப்பொழுதே மறக்க வேண்டும். அவசியம் இந்த வாழ்க்கை படிப்பினைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய செயல்பாடுகளை உணர்ச்சிக்கு அடிமையாக்காமல் அறிவுக்கு அடிமையாக்க வேண்டும் என்று குறித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம அடுத்த பார்க்க போற டாபிக் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆடியோ ஓகேயா? ஓகே. எதிர்பார்ப்புங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் நடக்காது, தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அதே டாப்பிக்கை வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்பு இல்லைன்னா அந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இந்த கதையில வந்து ஆரம்பத்தில் லைஃப் ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு இந்த ஊரில், இந்த கிராமத்தில், இந்த ஃபேமிலி, பென்னட் ஃபேமிலிக்கு. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் நியூஸ் வருது, பிங்லின்னு ஒருத்தர் வரப்போறாரு. ஒரு பேச்சுலர், நல்ல பணக்காரர், நல்ல பார்க்க நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த நியூஸ் வருது, பிங்லி வராரு. கரெக்டாக இந்த வீட்டில் வந்து ஜெயினை கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. இது வந்து யாருக்குமே தெரியாது, இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ வேற ஒரு ஊரை சேர்ந்தவர், இங்கேருந்து நல்ல தூரக்கு இன்னொரு இடத்துல அவர் ஃபேமிலி இருந்திருக்கு, வாடகைக்கு வீடு தேடிந்து கரெக்டாக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த ஜேஎன் பென்னட் ஃபேமிலியோட பக்கத்தில் அந்த நெய்பர்ஹுட்டில் வந்து வீடு வாடகைக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்து வந்திருக்காரு, ஜேனை கல்யாணம் பண்ணிட்டு அவர் போயிருக்காரு. இது வந்து எதிர்பார்க்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட அவரோட ஃப்ரெண்டு டார்சியையும் அழைச்சிட்டு வராரு. டார்சி இந்த ஃபேமிலியில் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. டார்சி வந்து இந்த பிங்லியோட இன்னும் நல்லவர், இன்னும் மச் ஸ்ட்ராங்கர் பவர்ஃபுல் பர்சன், இன்னும் நல்ல வேல்யூஸ் இருக்கு, இன்னும் பணக்காரர் வேற, எலிசபெத்துக்கு இன்னும் சூட்டபிள் ஒரு பர்சன். ஸோ ஜெயன் நினைக்கவே இல்லை, திடீர் எங்கேருந்தோ ஒரு பணக்காரர் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. அந்த பிங்லி வந்தப்புறமா கூட அவர் எதிர்பார்க்கலை. நான் தான் இந்த ஊர்லேயே அழகு, இல்லை இந்த ஃபேமிலியில் நான் தான் எல்டஸ்ட் டாட்டர், ஸோ எனக்கு தான் என்ன தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி எலிசபெத்தும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அந்த பிங்லியோட ஃப்ரெண்டு டார்சி என்ன செலக்ட் பண்ணுவார்னு ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபீலிங் தான் அவளுக்கு இருந்திருக்கு. எனக்கு அவ என்ன அவருக்கு பிடிக்கல, நான் ரொம்ப மட்டும் நினைக்கிறார் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்கா. எதிர்பார்க்காம இவ்வளவு ஹை லெவலில் வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாதப்ப நடக்கிற ஒரு நல்லது, இந்த ஃபேமிலிக்கு வர ஒரு கிரேஸ். மிஸ்ஸஸ் பென்னட் கூட இந்த லெவலில் எதிர்பார்க்கல. அந்த சோல்ஜர்ஸ்லாம் அங்கே இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் யாராவது என் டாட்டரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் அவங்களே நினைக்கிறாங்க. இந்த ஹை லெவலில் வந்து எதிர்பார்க்காதப்ப அவங்களுக்கு வர ஒரு நல்லது. அந்த சோல்ஜர்ஸ் இந்த ஊருக்கு வரதும் கூட யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ், ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கோ, அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தானா இந்த கிராமத்துக்கு ஒரு ரெஜிமெண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து போஸ்ட் ஆகிடுறாங்க. இந்த ஊரில் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பொழுது போகுது சில ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு. இந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆறுது அந்த ஒரு சோல்ஜர் கூட. விக்ரம் கூட தானே ஆறுது, பிங்லி டார்சி எங்க, விக்ரம் எங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதே மாதிரி ஜேன் எலிசபெத்துக்கும் லிடியாக்கும் கூட கம்பேரிசன் கிடையாது. ஜேன் அதுவும் லிடியாக்கு வந்து இந்த மாதிரி யாராவதுத்தம் கல்யாணம் பண்ணாதான் உண்டு. அந்த சோல்ஜர்ஸ் இன்னொரு ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு கர்னலை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு நல்ல சோல்ஜரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இவளோட சாய்ஸ், இவ பண்ணினா தப்பு, இவ பர்சனாலிட்டி, இவ வேல்யூஸ்க்கு ஏத்தாப்புல ஒரு ஹஸ்பண்டை வந்து இவ்வளாவே சூஸ் பண்ணிக்கிறா. பட் ஸ்டில் அவளுக்கும் ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆறுது. விக்க மாதிரி ஒருத்தவங்க இவ்வளோ கல்யாணம் பண்ணினா தான் உண்டு. ஏன்னா பிங்லி டார்சி எல்லாம் இவளை பார்த்து தான் இந்த ஊரை விட்டே ஓடி போறார். பிங்லியும் ஆயிஷ்ட்டு காலன்ஸ் கூட வந்து அவளை அப்ரூவ் பண்றது கிடையாதுச்சா, இப்படி இருக்காளே அவ அப்படின்னு தான் வந்து அவரே நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆறுது. அது வந்து இந்த ஃபேமிலி கிரேஸ் தான். எதிர்பார்க்காதப்ப ஒரு ஸோ இங்கேருந்தோ வந்து இவன் ஜாயின் பண்ணுறான் அந்த ஆர்மியில், கரெக்டாக அவனோட அந்த ரெஜிமெண்ட் இந்த ஊருக்கு போஸ்ட் ஆகி இந்த ஃபேமிலியில், பெனட் ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுறது எதிர்பார்க்காதப்ப. அண்ட் அந்த காலன்ஸ் வருதுமே கூட அப்படி தான். காலன்ஸ் வந்து இந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் வந்து பிள்ளை யாரும் இல்லை, அதனால ஏதோ ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த நம்மளுடைய எஸ்டேட் போக போகிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர அவர் பேர் கூட என்னன்னு இந்த கேர்ள்ஸ்க்கு தெரியுமான்னு சந்தேகம் தான். மிஸ்டர் பென்னட்க்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம கசின் காலன்ஸ்னு. அவர் வந்து இந்த வீட்டை எடுத்துன்னு போக போகிறார் நம்மக்கிட்ட கேந்து அப்படிங்கிற இம்ப்ரெஷன் தான் எல்லாருக்குமே இருக்கு. அவர் வரப்போறாருன்னு அந்த லெட்டர் வந்த உடனே கூட இந்த ஃபேமிலியில் யாருக்கும் எந்த ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் வருது கிடையாது. மிஸ்ஸஸ் பென்னட் இன்ஃபேக்ட் திட்டுறாங்க, அம்மா அவருக்கு வரப்போகிற சொத்தை அவர் பார்க்கறதுக்கு வரார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாத டைம் ஆக்சுவலாக அங்கே என்ன வருதுன்னா காலன்ஸ் இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. இந்த ஃபேமிலிக்கு நம்ம வந்து இந்த வீட்டை திருப்பி கொடுக்கணும், இந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வராரு. ஸோ எதிர்பார்ப்பு, காலன்ஸ் வராரு அவர்கிட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பே இல்லாதப்ப அவர்கிட்டேருந்து வந்து நல்லது வருதா, ஆக்சுவலி கிரேஸ் வருது. அதை வந்து இந்த ஃபேமிலியில் அவங்க யாரும் ரிசீவ் பண்ணல, அது வந்து அவங்களோட தப்பு. அவர் வந்து வரத்துக்கு முன்னாலேயே திட்டிடுறாங்க மிஸ்ஸஸ் பென்னட், யார் அவர் கூப்பிட்டார் அவர் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபேமிலியில் வந்து டாட்டர்ஸ் எல்லாரும் வந்து கேலி பண்ணுறாங்க. எலிசபெத்லேருந்து எல்லாரும் வந்து மிஸ்டர் பென்னட் எல்லாரும் வந்து காலன்ஸை பார்த்து சிரிக்கிறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட்டுக்குள்ளே இருக்க வந்து போட்டினால வந்த ஒரு கிரேஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுவே பக்கத்து வீட்டில் அந்த ஷார்லெட் ரிசெப்டிவாக இருக்கா, அதனால அவளுக்கு போயிடுறது. பட் அந்த வந்த கிரேஸ் வந்து எதிர்பார்ப்பே இல்லாதப்ப இந்த ஃபேமிலிக்கு வருது. ஷார்லெட்டும் அதே மாதிரி தான். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கா இந்த பென்னட் கேர்ள்ஸோட ஃப்ரெண்டு, அவள் வந்து ஜேனுக்கு நல்லது நடக்கணும், எலிசபெத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாளே தவிர, எந்த ஒரு டைமும் சே இவங்கள மாதிரி நானும் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு அந்த ஃபீலிங் வரதே கிடையாது. அவங்க வந்து இந்த ஷார்லெட்டோட இன்னும் நல்லா அழகாக இருக்காங்க, யங்கராக இருக்காங்க, ஃபேமிலி இன்னும் வசதியாக இருக்குது. அவங்க இந்த ஊருக்கு வரவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு இந்த இந்த ஃபேமிலியில் இருக்கிற கேர்ள்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கும் கிடைக்காதா, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வரவங்க நம்மளை சூஸ் பண்ண மாட்டாங்களா, இவங்க லெவலில் இவங்க இடத்துல என்னால் இருக்கிறதுக்கு ஒரு என்னால் இருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து ஷார்லெட்டுக்கு வரதே கிடையாது. அந்த எதிர்பார்ப்பே இல்லாதப்ப என்ன நடக்கிறது, இந்த கேர்ள்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வர அந்த காலன்ஸ் வந்து ஷார்லெட்டை கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த கேர்ள்ஸோட பொசிஷனுக்கு ஷார்லெட் வந்துடுறா. இவங்களுடைய எஸ்டேட் வந்து அடுத்தது எஸ்டேட்டுக்கு அடுத்தது வந்து ஷார்லெட் தான் ஓனர் ஆகிடுறா. அந்த ஒரு தாட் வந்து அவளுக்கு வந்ததே கிடையாது ஷார்லெட்டுக்கு. இவங்கள மாதிரி நானும் வரணும், இவங்களுக்கு வர்றது எனக்கும் வரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பே இல்லாதப்ப அவளுக்கு வந்து கிரேஸ் வருது. அவள் இமேஜின் பண்ணதோட ஜாஸ்தியே வந்து வருது. இந்த ஷார்லெட் காலன்ஸ் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த பென்னட் ஃபேமிலியில் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் பென்னட்டுக்கு வந்து இப்படி ஒரு முட்டாளாக இருப்பாவ நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அவர் ஒரு ஜோக்காக எடுத்து நிடுறாரு. எலிசபெத் ஓரளவுக்கு ஜேனுக்கும் கூட பாவமாக இருக்குது ஷார்லெட்டை பார்த்தா, ஐயோ அந்த காலன்ஸை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் கஷ்டப்பட போகிறாவ அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்தே போயிடுறாங்க. காலன்ஸ் ஷார்லெட் அந்த ஊரை விட்டு போன அப்புறமா அவங்கள பற்றி ஞாபகமே இருக்கிறது கிடையாது. அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட் வந்து அவங்களுக்கு ஒரே கோபம், நம்மளுக்கு வர வேண்டியது அந்த ஷார்லெட் எடுத்துகிட்டு போயிட்டா, என்னோட டாட்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தவரை வந்து ஷார்லெட் வந்து எப்படியாவது அவ தம் பக்கம் இழுத்துட்டா, என்னோட இடத்துக்கு வந்து அவள் வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த ஷார்லெட்டை நினச்சா கோவம், காலன்ஸை ரெஃப்யூஸ் பண்ண அந்த எலிசபெத்தை நினச்சா ஒரே கோவம். 3 மாதத்துக்கு அவங்க வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அந்த ஷார்லெட், அவ்வளோ கோவம் மிஸ்ஸஸ் பென்னட்டுக்கு. இந்த மாதிரி ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர, இந்த காலன்ஸ் ஷார்லெட்டை கல்யாணம் பண்ணினதில் நம்மளுக்கு ஒரு நல்லது வரும், இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஒரு கெயின் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஃபேமிலியில் யாருக்குமே வர்றது கிடையாது. பட் ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தினால என்ன ஆறுது, எலிசபெத் வந்து இன்வைட் பண்ணுறா ஷார்லெட், என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி. காலன்ஸ் வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வேற ஒரு ஊர்ல, அப்புறமா இந்த ஃபேமிலிக்கும் அந்த காலன்ஸ் ஒய்ஃப்க்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிருக்கும். அதுவே ஷார்லெட் வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்னாக்க, ஏதாவது ஒரு சோல்ஜரை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிருந்தா, ஷார்லெட் இன்வைட் பண்ணியிருப்பா எலிசபெத்தை, ஆனா எலிசபெத் வேற எங்கேயோ தான் போயிருப்பா. கரெக்டாக இந்த ஷார்லெட் காலன்ஸை கல்யாணம் பண்ணதில் எலிசபெத்தை இன்வைட் பண்ணதுனால எலிசபெத் காலன்ஸ் ஷார்லெட் வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறா. அப்போ பக்கத்து வீட்டில் அந்த லேடி கேத்தரின் இருக்காங்க, அவங்களோட அந்த ரிலேஷன் தான் அந்த டார்சி, நெஃப்யூ டார்சி. கரெக்டாக அந்த டைம் டார்சியும் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாரு. ரெண்டு நெய்பர்ஸும் மீட் பண்ணுறாங்க, எலிசபெத்தும் டார்சியும் அங்கே. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து திருப்பி அங்கே தான் கண்டினியூ ஆகுது. இதுவே வந்து அங்கே மீட் பண்ணியிருக்கலன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கோம். பிங்லியை வந்து டார்சி இந்த ஊரை விட்டு ஐஷின் போயாச்சு, இனிமேல் திருப்பி வர அலவும் பண்ண மாட்டார், அவ்வளவுதான். அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட அந்த சாப்டரே க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அப்படி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி கண்டினியூ ஆகுது. கடைசியில் ஜெயின் பிங்லிக்கு கல்யாணம் நடக்கிறது, எலிசபெத் டார்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுனா அந்த இடத்துல அவங்க திருப்பி மீட் பண்ணினதுனால தான். ஸோ வந்து இந்த ஷார்லெட் காலன்ஸை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயாச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் யாருக்குமே எதிர்பார்ப்பே இல்லை. பட் எதிர்பார்ப்பு இல்லாதப்ப அது மூலமாகவே வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு நல்லது வருது. அந்த கனெக்ஷன்னாலேயே இவங்களுக்கு வேணுங்கிறது இவங்க நினைச்சதோட ஜாஸ்தி வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது, இந்த பெனட் ஃபேமிலிக்கு கிடைக்கிறது. அந்த ஹன்ஸ்வர்டில் வந்து எலிசபெத்தும் டார்சியும் மீட் பண்ணுறப்ப அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அன்பிளசண்ட்டாக தான் இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்சி சொல்கிறாரு, இவ வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டேயில் முடியறது. பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த கதையில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த சண்டே போட்டப்ப வந்து டார்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, எலிசபெத் வந்து யூ ஆர் த லாஸ்ட் மேன் ஐ வில் மேரி, நீ இவ்வளோ மோசமானவன், விக்கம சீட் பண்ணியிருக்க, என் தங்கையோட சந்தோஷத்தையே நீ ஸ்பாயில் பண்ணியிருக்க, நான் வந்து யாரை வேணுமோ கல்யாணம் பண்ணுவேன், நான் ஒன்றை மட்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி அவ அனுப்பிச்சிடுறா. ஸோ இந்த மாதிரி பொண்ணு வந்து என்னை இவ்வளோ வெறுக்கிறா, இனிமேல் எனக்கு சான்ஸே இல்லை, விட்டுடலாம் அப்படின்னு தான் அவர் வந்து அவருக்கு வந்து தோணும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கவே இருக்காது. ஆனால் ஆக்சுவலி அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகிட்டுருக்கு அவருக்கு தெரியாமல், எலிசபெத் வந்து அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுட்டு கரெக்டு, டார்சி சொன்னது ரைட்டு தான், இத்தனை நாள் நம்ம அவரை பிளேம் பண்ணிட்டு இருந்தோம், விக்ரம் தான் தப்புன்னு இப்போ புரியறது, என் ஃபேமிலி தான் ரெஸ்பான்சிபிள் எனக்கு தெரியுது, டார்சி சொன்னது கரெக்ட் அப்படின்னு அவர் நினைக்கிறா. டார்சி எதிர்பார்க்காதப்ப எலிசபெத் இப்படி மாறுறா. அதே எலிசபெத்தோட சைட்லேருந்து நம்ம பார்த்தானாக்க அவளை பொறுத்த வரைக்கும் அந்த டார்சி என்ன பண்ணியிருக்காரு, பிங்லி ஜெயினர் செப்பரேட் பண்ணியிருக்காரு, அண்ட் நான் பண்ணினது கரெக்ட் தான், யாராக இருந்தாலும் என் இடத்துல அப்படி தான் பண்ணுவாங்க, நான் பெருமைப்படுறேன் நான் அப்படி பண்ணினேன்னு சொல்லி அப்படின்னே வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கே தவிர எனக்கே அது நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உன் ஃபேமிலியை நினச்சா இவ்வளோ மட்டமான லெவல் உன் ஃபேமிலியோடது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படிப்பட்டவரை வந்து இனிமேல் நான் திட்ட வேற திட்டேன் அவரை, ஸோ இனிமேல் அவருக்கு என்ன நினச்சாலே கோவம் தான் வரும், அவ்வளோதான், இனிமேல் நான் அவரை பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லவே இல்லை. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அங்கே என்ன ஆகிட்டுருக்கு, டார்சி வந்து ஐயோ ஆமாம் எலிசபெத் சொல்கிறது கரெக்டு தான், நான் தான் வந்து ரூடாக இருந்திருக்கேன், ரொம்ப மட்டமாக அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கேன், பிங்லி டார்சி விஷயத்தில் பிங்லி ஜேன் விஷயத்தை நான் தப்பு பண்ணிட்டேன், இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கக்கூடாது, இவ்வளவு நாள் நான் இருந்தது சரி கிடையாது, இந்த எலிசபெத் சொன்னது கரெக்டு அப்படின்னு அவர் அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். யாருமே எதிர்பார்க்கல, இது டார்சி நினைக்கிறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே எலிசபெத் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா. அதே மாதிரி எலிசபெத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் டார்சிக்கு இனிமேல் என் மேலே கோவம் தான் இருக்கும், அவ்வளோதான், இனிமேல் எங்கள் ரெண்டு பேருக்கும் கனெக்ஷனே இருக்காது, மீட்டே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கா. கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாத டைமில் அங்கே என்ன நடக்கிறது, டார்சி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு கிராட்டிட்யூட் தான் ஃபீல் பண்ணுறாரு, எலிசபெத்னால தான் நான் திருந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாதப்ப அந்த இன்னொருத்தர் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடுறாங்க. இந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ண மாதிரியே அடுத்தது வந்து அந்த பெம்பர்லியில் அவங்க கடைசியில் மீட் பண்ணுறப்ப கூட எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்டனர் இந்த எலிசபெத்தோடைய அத்தை மாமா வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எதிர்பார்க்க, இவள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இன்விடேஷன் வரும்னு சொல்லி இவளையும் கூப்பிடுறாங்க, நீயும் கூட வாயின்னு சொல்லி. வேறு இதெல்லாம் ஊருக்கு போகிறதா பிளானு, பிளான் எல்லாம் மாறி கடைசியில் இந்த டார்சி இருக்கிற அந்த ஏரியா, டார்சியோட எஸ்டேட் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதா பிளான். அப்போ கூட டார்சி வீட்டுக்கெலாம் போகிறோன்னு தெரியாது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒரு பை சான்ஸ் அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு எலிசபெத்துக்கு அந்த வீடு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அந்த எஸ்டேட் அந்த வீடை சுற்றி இருக்கிற கார்டன் எல்லாம் எலிசபெத்துக்கு தோன்றுதுச்சோ இவ்வளவு அழகாக இருக்கே, இதோட மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரதே தவிர அதோடு சேர்த்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வரதில்லை. ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே எஸ் சொல்லியிருப்பேனே டார்சிக்கு, இல்லைனா அவர் இப்போ மட்டும் வந்தார்னா நான் சொல்லுவேன், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டுன்னு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா, சே அதை நான் வந்து லூஸ் பண்ணிட்டேனே, இப்போ அவர் திரும்பி வரமாட்டாரா, அந்த ஒரு குவெஸ்ட் அந்த ஒரு தாட் வரதே கிடையாது, எதிர்பார்ப்பே இல்லை, இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அவர் ரசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அவர் வந்து அங்கே வரார். இன்ஃபேக்ட் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு ஹவுஸ் கீப்பரே வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு வரப்போகிறார் அவர்னு சொல்லி. நல்ல வேளை அவரை பார்க்காம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா எலிசபெத். எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட இல்லாதப்ப கரெக்டாக அங்கே எலிசபெத் டார்சி வந்து வரார். அதே மாதிரி டார்சியோட சைட்லேருந்து பார்த்தானாக்க ஹன்ஸ்வர்டில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து அவர் நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டா, இனிமேல் ஹோப்பே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன். அதுக்கப்புறமா அவர் வந்து அவர் வீட்டுக்கு ஒரு நாள் வரப்போ திடீர்னு பார்த்தா எலிசபெத் அங்கே இருக்கா. ஸோ கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு நம்ம மைண்ட்லேயே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு வேணுங்கிறது அதோட இமேஜின் பண்ணதோட ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு வருது. இந்த இடத்துல மீட் பண்ணுறப்ப கூட ரெண்டு பேருக்கும் இன்னொருத்தர்ட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஷார்லட் எலிசபெத் வந்து நினைக்கிற, ஐயோ என் பொசிஷன் ரொம்ப எம்பாரசிங் ஆகிடுது, அவர் அப்படி திட்டினே இப்போ அவர் வீட்டுக்கு வந்து நான் இருக்கேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமும் அழைச்சிட்டு வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்போல்லாம் வந்து வேலை பண்ணி சம்பாதிக்கிறதுனா அது ரொம்ப மட்டமான விஷயம், லேண்ட் ஓனர்ஸ்னால் தான் சுப்பீரியர்னு சொல்லி இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க இவங்களெல்லாம் வந்து கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன், இவர் என்ன பண்ணுவாரோ எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் தாசி என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவை அவங்க கூடான்ட்டுன்னு அவரே ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. மிஸ்டர் கார்டனர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்னோட ரிவரில் வந்து நீங்கள் ஃபிஷ் பிடிக்க வாங்கன்னு இன்வைட் பண்ணுறாரு. மிஸ்டர் மிஸ்ஸஸ் கார்டனர் எலிசபெத்தை எல்லாரும் வந்து வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு. ஸோ வந்து எலிசபெத்துக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறையவே வருது. அதே மாதிரி டார்சியோட சைட்லேருந்தும் அவருக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த எலிசபெத் கிட்டேருந்துனே தெரியல, அப்படி திட்டிய நினச்சிருக்கா இவ இப்போ இங்கே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு கேட்குறாரு, என்னோட எஸ்டேட் உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா. அவருக்கு தெரியாத அந்த சைடு வந்து எலிசபெத்துக்கு வந்து டார்சியே இப்போ ரொம்ப பிடிச்சிடுது அப்படிங்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாதப்ப ஜாஸ்தியே வந்து நம்மளுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கு. அவர் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு கேட்குறாரு, என்னோடய சிஸ்டர் நாளைக்கு வரா, அந்த சிஸ்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீ வந்து பெர்மிஷன் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜியானாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கட்டுமான்னு அவர் பெர்மிஷன் கேட்குறாரு. அந்த பக்கம் வந்து எலிசபெத் அவர் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருந்தான்னா கூட எஸ் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ அந்த எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதப்ப வேணுங்கிறதோட ஜாஸ்தியே வந்து நம்மளுக்கு வரத்துக்கு வந்து ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து இந்த லிடியா விக்ரம் கூட ஓடி போயாச்சுங்கிற அந்த நியூஸ் வர்றப்ப திடீர்னு அந்த ட்ரிப்பை கட் ஷார்ட் பண்ணிட்டு எலிசபெத் திரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி ஆடுறது. டார்சிட்ட சொல்லிடுறா கரெக்டாக அந்த லெட்டர் ஜேன்டின்னு அந்த லெட்டர் வரப்ப டார்சி அங்கே வராரு, என் தங்க இப்படி ஓடி போயிட்டா விக்ரம் கூட, அதனால வந்து நான் போகணும்னு சொல்லிட்டு போகிறப்ப அவன் நினைக்கிறா இந்த மாதிரி லிடியாவும் இனிமே அவளுக்கு ஹோப்பே கிடையாது, விக்ரம் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், பணம் இருந்தால் தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பார், லிடியாட்டையும் எங்கள் ஃபேமிலிகிட்ட பணம் இல்லை. ஸோ லிடியாவோட பேர் அவர் ஃப்யூச்சர் லைஃபே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுது, அவ கூட அசோசியேட்டாக இருந்தாலும் எங்கள் எல்லாரோட கௌரவமும் போயிடுது, ஃபேமிலியோட மானமே போயிடுது, எங்கள் கூட யாரும் அசோசியேட் பண்ணிக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. டார்சிக்கெல்லாம் வந்து இனிமேல் என் கூட பேசுறது என் கூட பழகிறதே கூட அவருக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான், லிடியாவோட லைஃபும் போயிடுத்து, எங்களோட எல்லா ஃபியூச்சரும் போயிடுத்து, டார்சிக்கும் எனக்கும் இனிமேல் கல்யாணமே நடக்காது அப்படின்னு எலிசபெத் நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி அவள் ஃபேமிலியும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிருந்தது விக்ரம் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அவள் ஓடி போய் ஒரு மாதம் ஆச்சு கல்யாணமும் நடக்கலை, அவ்வளவுதான் போயிடுத்து போ அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிற ஸ்டேஜில் திடீர்னு ஒரு நாள் மிஸ்டர் கார்டனர் இந்த மிஸ்ஸஸ் பென்னட்டோட பிரதர்கிட்ட லண்டன்லேருந்து ஒரு லெட்டர் வருது, லிடியாவை கண்டுபிடிச்சாச்சு, விக்ரம் கூட கல்யாணம் இந்த டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்னு. ஸோ எப்போ நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லையோ ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகுது. இதெல்லாம் அடிஷ்னலாக எலிசபெத்துக்கு என்னென்னா அவளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, டார்சி தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இது வந்து அவளுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை தருது. டார்சியுமே நம்ம ஃபேமிலி கூட அசோசியேட்டே பண்ணிக்க மாட்டார் நினச்சிட்டு இருந்தவளுக்கு வந்து அவர் தான் இந்த ஹெல்ப்பே பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஜேன் மிஸ்ஸஸ் பென்னட் இவங்கெல்லாம் இந்த லிடியாக்கு என்ன ஆகுமோ கல்யாணம் ஆகுமோ அவள் எங்கே இருக்காளோ அப்படின்னு யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறப்ப அந்த பிங்லியை மறந்து போயிடுறாங்க. பிங்லி வந்தார், டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டார் அவர் திடீர்னு சொல்லிட்டு அதை பற்றியே நினச்சிட்டு குறப்பட்டுட்டு இல்லை புலம்பிட்டே இருக்காங்க. ஜேன் வந்து ஃபீல் பண்ணுறா, மிஸ்ஸஸ் பென்னட் பேசிகிட்டே இருக்காங்க அதை பற்றி, பட் இந்த ஒரு டைமில் வந்து அந்த பிங்லி கம்ப்ளீட்டாக மைண்டை விட்டு போயாச்சு. அந்த சுச்சுவேஷனில் அந்த லிடியா கல்யாணமாகி போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கப்பா இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேற எந்த எதிர்பார்ப்பும் அந்த டைம் இல்லாதப்ப திடீர்னு ஒரு நாள் பிங்லி வராரு, ஜேனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, கூடவே எலிசபெத் டார்சியையும் ஐஷட் வராரு, டார்சி எலிசபெத்துக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ எதிர்பார்ப்பு இல்லைனாக்க நல்லது வந்து நம்மளை தேடி வருது. அதே மாதிரி மிஸ்டர் பென்னட்டுக்கு கூட விக்ரம் லிடியாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுத்து எல்லாம் சரிதான், பட் மிஸ்டர் கார்டனர் நிறைய பணத்தை கொடுத்துருப்பாரு, 10,000 pounds செலவழிச்சா தான் கல்யாணத்தை பண்ண முடிஞ்சிருக்கும், அந்த விக்ரமோட கடனெல்லாம் அடைக்கணும், அவனுக்கு பைசா கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, நான் தான் அந்த பணத்தை கொடுக்கணும், 10,000 pound கடன் இருக்குது மிஸ்டர் பென்னட்டுக்கு, அவருக்கு வருஷம் இன்கம் வந்து 2,000 pound. ஸோ அஞ்சு வருஷத்து இன்கம் சேர்த்தா தான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். எப்படி கொடுக்கறது என்னங்கிற அந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கு. பட் நிச்சயம் கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனை மட்டும் அவர் எடுக்கிறாரு. திடீர்னு அவருக்கு என்ன நியூஸ் வருது, ஒரு நாள் எலிசபெத் வந்து சொல்கிறா, நான் டார்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அண்ட் அவர் தான் பணத்தை கொடுத்துருக்காரு, அவர் தான் வந்து எனக்காக பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் கொடுத்தாலும் திருப்பி வாங்கிக்க மாட்டார் டார்சி அப்படின்ட்டு வந்து எலிசபெத் வந்து சொல்லிடுறா. ஸோ திடீர்னு ஒரு நிமிஷம் வந்து அவரோட கடன் எல்லாம் போயிடுறது. மாப்பிள்ள வந்து நல்ல பணக்காரர், அவர் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார். ஸோ இனிமேல் யாருக்கும் பணம் கொடுக்கணுங்கிற அந்த அவசியம் இல்லை. கடன் எதிர்பார்ப்பே இல்லாதப்ப நான் இதை கொடுக்க போகிறேன், எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல பட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காரு மிஸ்டர் பென்னட். ஐயோ எப்படியாவது மேஜிக்கலாக எங்கேயாவது பணம் வராதா, இல்லை கடன் எப்படியாவது போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை. கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கிறப்ப எதிர்பார்ப்பே இல்லை, அந்த டைம் வந்து ஒரு நல்லது வருது. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியறது, எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நிச்சயம் நல்லது வருது. இந்த ஸ்டோரியில் இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன வருதுனாக்க, நடக்கிற நல்லது எல்லாமே எதிர்பார்ப்பு இல்லாதப்ப மட்டும்தான் வருது. இது நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்புங்கிறது ஆக்சுவலாக என்னது, நம்ம வந்து வீக்காக இருக்கோம், அது ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்குது, அந்த டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம், ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, வருமா எப்போ வரும், வரலன்னா என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதே, அவங்க தருவாங்களா, இவங்க மனசு வச்சா தான் நம்மளுக்கு இது வந்து நடக்கும், அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து எதிர்பார்ப்போட இண்டிகேஷன். நம்ம எப்போ இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போகிறோம்னாக்க, நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து வெளியிலேருந்து எங்கேயோ வரணும் அப்படின்னு, யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானாக்கா இந்த எதிர்பார்ப்பு இருக்க போகிறது. பட் ஆக்சுவலாக உண்மை வந்து எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குது, நம்ம டிசைட் பண்ணுறது தான், நம்ம என்ன சாங்ஷன் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும், நம்ம எதுக்கு ஆஸ்பயர் பண்ணுறோமோ அது கிடைக்கும், நம்மள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டா, நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணினானாக்க நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வரும். இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குனாக்க என்ன பண்ணுவோம், வேண்டு வந்து படிப்போம் இன்னைக்கு, அதுக்கு பதிலாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தானாக்க நான் வந்து பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா, ஐயோ பாஸ் ஆனால் எவ்வளவு நல்லா இருக்கும், யாராவது எனக்கு ஒரு பாஸ் மார்க் போட மாட்டாங்களா, எப்போ தான் எனக்கு ஒரு பாஸ் ரிசல்ட் வரும், இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம், படிக்க போகிறோம். அதே மாதிரி தான் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டைம் வந்து நம்ம பண்ண வேண்டியது ஏதாவது ஒன்று இருக்கும், அதை பண்ணுறதை விட்டுட்டு இப்படியே உட்காந்துட்டு நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு வந்து அவசியமே இல்லை, இதுதான் வந்து எதிர்பார்ப்பு. அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம வந்து சின்சியராக படித்தா நாளைக்கு நிச்சயமாக அந்த பாஸ் மார்க் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்குள்ள கரெக்டாக இருந்தானா வேணுங்கிறது நம்மளை தேடி வரும், வேறு யார் மூலமாகவோ வரும் அப்படின்னு நம்ம இவங்கள்ட்டே தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக ட்ரூத் வந்து அது கிடையாது, அவங்க வந்து ஒரு சேனலாக இருக்கலாமே தவிர சோர்ஸ் ஆரிஜின் வந்து நம்ம தான். ஸோ இது வந்து நம்ம ஃபேமாக, இதில் நம்ம ஃபேமாக இருந்தானாக்க அங்கே வந்து எதிர்பார்ப்புக்கு இடமே இல்லை, அண்ட் எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல நிச்சயமாக ஹை லெவலில் வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வரும். தேங்க்யூ. இந்த டாபிக் முடிஞ்சிடுத்து இப்போது க்வெஸ்டின் ஆன்சர் செஷன். அம்பத்தூர்லேருந்து ஒருத்தருக்கு ஒரு க்வெஸ்சன் நீங்கள் இப்போ கேட்கலாம்.
எதிர்பார்த்துருக்கோம் அது ஞாபகம் வரும்போது என்ன பண்ணுறது?
அசோகன் சார் நீங்க ஆன்சர் பண்றீங்களா?
சரி,
அசோகன் சார் கேக்கல சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா?
ஆக்சுவலி நாம எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்கிறத விட அப்பா என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, நமக்கு ஒரு பிரச்சனையை அன்னை வந்து வெற்றிகரமாக தீர்த்து வைக்கணும்னா, அந்த பிரச்சனையை நாம பிரச்சனையோ அந்த வாய்ப்பையோ நாம வந்து மதர்கிட்ட சரண்டர் பண்ணணும்னு சொல்றாரு. சரண்டர் பண்ண பிறகு நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரச்சனை அன்னியோட பிரச்சனையா ஆயிடுது, வாய்ப்பும் அன்னியோட வாய்ப்பா ஆயிடுது. அந்த வாய்ப்பை நிறைவேற்றி வைக்கிறதும் சரி, அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்கறதும் சரி அன்னியினுடைய பொறுப்புன்னு ஆயிடுது. அதனால அந்த சரண்டர் பண்ணிட்ட பிறகு திரும்பி அந்த வாய்ப்போ திரும்பி அந்த பிரச்சனையோ நம்ம ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, அமைதியா திரும்பி மதர் இது எனக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வருது, உங்களுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பையும் சரி பிரச்சனையும் சரி நாம மறக்கணுமே ஒழிய அதை பிடிச்சிக்க கூடாது. அதனால உண்மையா ஒரு பிரச்சனையை மதர்கிட்ட சரண்டர் பண்றவங்கன்னு சொன்னா, அவங்க அந்த ஞாபகம் திரும்பி வரும்போது அந்த ஞாபகத்துல தன்னை தான் மூழ்காம உடனே அந்த பிரச்சனையை மறந்துட்டு திரும்பி மதரை தான் நினைச்சுக்கணும். அதை சிஸ்டமேட்டிக்காக எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த பிரச்சனை நினப்புக்கு வருது, 100 தடவை அந்த வாய்ப்பு நினப்புக்கு வந்தாலும் சளைக்காமல் அந்த 100 தடவையும் அந்த பிரச்சனையோ வாய்ப்பையோ மறந்துட்டு மதரை ஞாபகப்படுத்திக்கிட்டு, மதர் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் திரும்ப அதை பற்றி நினைக்கிறதா இல்லைன்னு நாம் ஸ்டெடியாக அங்கே நின்னோம்னா அந்த பிரச்சனையும் சரி அந்த வாய்ப்பும் சரி பிரச்சனை மறையும், அந்த வாய்ப்பு நிஜமாகும். லட்சுமி வேற யாரா கேள்வி இருக்கா?
இதுவரைக்கும் யாரும் ரேட் பண்ணல சார், பண்ண உடனே போடுறேன் சார். கை பண்ணி
வாடகை பேட்டி அப்ரோச் பண்ணலாம். சில பேர்
மாத்திக்கிறேன். ஹலோ சார். ஹலோ சார், பிரச்சனைய வாய்ப்பா எப்படி மாத்திக்கிறது? சீதா பேசு, ராணிபேட் சென்டர்ல இருந்து. ஹலோ. ஏ சார், பிரச்சனைய வாய்ப்பா எப்படி மாத்திக்கிறது கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்களேன் சார்.
சரிங்க, இப்போ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. கம்பெனிய வந்து தாத்தா நல்லபடியா நடத்துற கம்பெனிய ஃபுல்லா வந்து மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தாத்தா காலத்துல கம்பெனி நல்லபடியா ஓடிட்டு இருந்தது, ஃபுல்ல வந்தாரு, ஃபுல்ல மிஸ்மேனேஜ் பண்ணாரு, நஷ்டம் லாபம்ன்றது போய் நஷ்டமாயிடுச்சு. இப்போ தாத்தா பேரங்கிட்ட வராரு, உங்கள் அப்பாக்கிட்ட கம்பெனியை கொடுத்தேன், அவர் வந்து மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாரு, லாபம்லாம் போய் நஷ்டம் வந்துடுச்சு, கடன் வந்துடுச்சு, இப்போ நீ வந்து எடுத்து நடத்து, நீ பழையபடி நான் கொண்டு வந்திருந்த நான் என் காலத்தில் இருந்த லாபத்தை கொண்டு வா, என் காலத்தில் இருந்த ஆர்டர்ஸை கொண்டு வா, கம்பெனியை வந்து பழையபடி இந்த ரெப்யூட்டட் கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனின்னு ஒரு பேரை கொண்டு வா அப்படின்னு தாத்தா வந்து புள்ள பேரங்கிட்ட இப்போ பொறுப்பை கொடுக்குறாரு. புள்ளகிட்ட இந்த பொறுப்பை மாற்றி பேரங்கிட்ட கொடுக்குறாருன்னா பேரனுக்கு வர்றது பிரச்சனைகள் தான், ஆர்டர் இல்லை, டெக்னாலஜி அவுட்டேட்டட், லாபம் இல்லை, நஷ்டம், ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை, எல்லாத்தையும் கடன் சொல்லி தான் வாங்கணும், இவருக்கு பிரச்சனைகள் தான் வருது. இருந்தாலும் டாடா காலத்தில் இது நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருந்தது உண்மை, அப்பா காலத்தில் அவர் மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாரு, கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்பா செஞ்ச என்னென்ன தப்பு அப்பா செஞ்சார்னு கண்டுபிடிச்சி அந்த தப்பெல்லாம் செய்யாமல் என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன நல்ல மெத்தட் தாத்தா ஃபாலோ பண்ணார்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு கம்பெனியில் நஷ்டம் வருதுன்னா வந்து நெக்லிஜென்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ரிக்கே போயிருக்க மாட்டார், சப்ளை ஆர்டர்ஸு கொடுக்குறவங்களும் கவனிச்சிருக்க மாட்டார், மிஷினரி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டார், ஒர்க்கர்ஸுடைய வெல்ஃபேரில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்க மாட்டார். இந்த இடத்துல எல்லாம் பேரன் ரிவர்ஸ் பண்ணுறாரு, பழைய கஸ்டமர்ஸ்லாம் தேடி பிடிச்சி நடுவில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, நான் இன்றைக்கி உங்களுக்கு டைமில் சரக்கு அனுப்புகிறேன், உங்கள் டிமாண்டுக்கு ஏற்றபடி நான் ப்ராடக்ட்ஸு டிசைன் பண்ணி அனுப்புகிறேன், பழையபடி எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்கணும், அப்டேட் மெஷினரி எடுத்துகிட்டு நல்ல மெஷினரி அப்டேட் பண்ணணும், ஒர்க்கர்ஸுடைய அதிருப்திகளாகாமல் அவங்களுக்கு நேரத்து சம்பளத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் இப்போ என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்று அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டு ரீடிசைன் பண்ணணும். இந்த மாதிரி அவர் வந்து தரப்புநாத்தை செஞ்ச தப்பெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி டாடா செஞ்ச நல்லதெல்லாம் இது திரும்பி கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்தார்னா இப்போ வந்த நஷ்டம் ஏமாற்றம் ஆர்டர் இல்லைன்றது எல்லாம் மாறி போய் கம்பெனி திரும்பி ப்ராஃபிட்டபுளாக மாறிக்கும். அவங்க அப்பா வந்து ஒரே ஒரு கஸ்டமரை வச்சுருந்துருப்பார், அந்த கஸ்டமர் கை விட்டாருன்னு உடனே கஷ்டமாயிட்டு இருக்கோம், அப்பா செஞ்ச தப்பை நாம் செய்யக்கூடாது, நாம் கையில் ஒரு 10 கஸ்டமரை வச்சுருக்கணும், அவங்க எல்லாரையும் நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டோம், ஒரே ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருந்தால் கம்பெனிக்கு சிரமம் வந்துடும், அந்த ஒரு ஆள் கைவிட்டால் என்ன ஆகுறதுன்னு. அட் டைமில் 10 பேரை கஸ்டமரை வச்சுருக்கணும், இந்தியாவில் கொஞ்சம் பேர், ஃபாரினில் கொஞ்சம் பேர், பெரிய கஸ்டமரு, சின்ன கஸ்டமரு, மீடியம் லெவல் கஸ்டமர்னு ஒரு 10 கஸ்டமரை கையில் வச்சுருந்தோம்னா ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணிக்கிட்டா ஒர்க்கர்ஸுக்கு இன்னும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டார்னா இப்போ வந்த நஷ்டத்துலேருந்து அவர் மீளணும்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையே அவருக்கு வாய்ப்பாக மாறி, தாத்தா காலத்தில் என்ன சம்பாதிச்சா தாத்தா விட 10 மடங்கு அதிக சம்பாதித்து பேரம் பார்த்துருவார். பிரச்சனையை சரி செய்ய போய் அவருக்கு அபரிதமான அதிர்ஷ்டம் வந்துடும், அதுதான் அப்போ வந்து அது பிரச்சனை வாய்ப்பாக மாறு. புரியுதுங்களா? ஹலோ
ஹலோ, தேங்க்யூ சார், எலாபரேஷன் நல்லா இருந்தது சார், புரிஞ்சுது, தேங்க்யூ.
அடுத்தது மாம்பழம் லேண்ட் க்வெஸ்சன்.
இந்த பாசிட்டிவ் ராசி செயல்பட்டது அப்படின்னு சொல்றீங்க, செயல்பட்டது இன்ஸ்பைட் ஆஃப் தேர் ஆல் தி டிஃபிஷியன்சிஸ் இந்த பாசிட்டிவ் ராசி செயல்பட்டதுனால அவங்களுக்கு அந்த கிரேட்ஸ் வந்தது அப்படின்னீங்க. பாசிட்டிவ் ராசி அவங்களுக்கு செயல்பட்டதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல முடியுமா?
அவங்களுக்கு பாசிட்டிவ் ராசி இருக்குன்றதுக்கு காரணம் இல்லாம இல்ல, ஒரு தாயார் அவங்க, அவங்களுக்கு வந்து 1-2 பொண்ணுன்னு இல்லாம 5 பொண்ணுங்களை ஆகி போச்சு, 5 பொண்ணுங்களை பெத்த தாயாருன்றவங்க அவங்க எப்படி அவசரப்படாம இருக்க முடியும், அவங்க கண்டிப்பா அவசரப்பட்டுதான் ஆவாங்க. ரெண்டாவது, ப்ராப்பர்ட்டி இவங்க கையிலே இருக்கும்னு சொன்னாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போகலாம், எந்த நேரம் பெனட் எக்ஸ்டர் ஆகிற நேரம் ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகுன்ற ஒரு ஆபத்து. இந்த மாதிரி இருக்கும்போது 1-2 இல்லாம 5 பெண்களை பெற்றிருக்கும் போது அந்த தாயார் அவசரப்படுறாங்கன்றதுல ஆச்சரியம் இல்லை. பட் பேசிக்கா ஷீ இஸ் அ குட் லேடி, அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அதுவும் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் இவர் தகப்பனார் மண்டே போகிறதுக்கு முன்னாடி பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கு, ஒரு அர்ஜி இருந்திருக்கு, அந்த அர்ஜியில் ஒரு சின்சிரிட்டி இருக்குது, ஒரு உண்மை இருக்குது. அவங்க ஒன்றும் வீண் வேலையெல்லாம் செய்யலை, அவங்க பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போகிறாங்க, அவங்க அடுத்தவங்க விவகாரத்திலலாம் தலையிடலை. நம்ம பொண்ணுங்களுக்கு காலகாலத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் உள்ள இளைஞர்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு புரியப்படுறாங்க. அந்த சின்சிரிட்டியில் ஒரு அந்த பாசிட்டிவ் ராசி அவங்களுக்கு ஜெனரேட் ஆகுது. பட் டைம் இல்லைன்ட்டு அவசரப்படுறதால இந்த புஷியா செயல்பட வேண்டியதா இருக்கு. பொண்ணை வந்து பிங்லி வீட்டில் போய் படுத்துக்கோ, கோல்டு வர்ற மாதிரி பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு ரிசல்ட்னு வர்றதுக்கு முன்னாடி முன்கூட்டியே ப்ரீ பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, அப்புறம் குறுக்க நிற்கிறான்னு சொல்லிட்டு டார்ச் ஏற்றிட்டுறாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க உண்மைதான். இருந்தாலும் அந்த பேசிக் ஆஸ்பிரேஷன் பெண்களுக்கு உரிய நேரத்தில் காலகாலத்தில் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணணும், அந்த ஆஸ்பிரேஷனில் இருக்கிற சின்சிரிட்டி அந்த பாசிட்டிவ் ராசியை அவங்களுக்கு கொண்டு வருது. ரெண்டாவது அவங்க புருஷன் வந்து இஸ் பேசிக்கலி எ குட் பர்சன். அவர் வந்து பொண்டாட்டியாவை இஷ்டம் போல செயல்பட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாருன்ற ஒரு ஒரு இடம் இருந்தாலும், இத்தனை வருஷமாக ஒரு பொண்டாட்டியை இஷ்டத்தும் போல செயல்பட விட்டுட்டு ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகி பொறுமையாக இருக்கிறாருன்றது அந்த அந்த பேஷன்ஸ், அது எவ்வளோ பெரிய பேஷன்ஸ் அது. இந்த பேஷன்ஸுக்கு வாழ்க்கை நிச்சயம் ஒரு பரிசு அளிக்கும், அது இந்த மாதிரி ரூபத்தில் வருது. அவங்களுடைய மிஸ்ஸஸ் பெனட்டோடைய அளவு கடந்த எனர்ஜி, அவங்களுடைய அளவு கடந்த ஆஸ்பிரேஷன், அந்த ஆஸ்பிரேஷனும் அந்த எனர்ஜிக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு வரும். மோர் ஓவர் அவங்க பொண்ணு லிசி ஒரு ஷீஸ் இண்டிவிஜுவல், ஷீஸ் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு கிடையாது. அவளுக்கு சில டெஃபினட் வேல்யூஸ் இருக்குது, அவங்க வீட்டுக்காருக்கும் பெரிய வேல்யூஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த லிடியா கல்யாண செலவை அவர் ஏற்றுக்கணும்னு யாருமே கேட்கலை, அவருடைய பிரதர்லாவும் கேட்கலை, பேக்ரவுண்டில் செயல்பட்ட டார்ச்சியும் கேட்கலை. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அது ஏன் பொண்ணு, அவளுடைய கல்யாண செலவு அதை நான் தான் பார்த்துக்கணும், தட் மச் ஆஃப் அ கமிட்மெண்ட் ஐ ஹாவ், எனக்கு வழி இருக்கோ இல்லையோ அந்த கமிட்மெண்ட்டை நான் எடுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு மாரலி அப்ளைட் பர்சனாக அவங்க வீட்டுக்கார் இருக்கார். அந்த வீட்டுக்கார் இருக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் பர்சனாலிட்டி பாசிட்டிவ் நிச்சயம் தான் செய்யும். அதுதான் அந்த பாசிட்டிவ் ராசியுடைய ஒரு மூல காரணம்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன்.
அடுத்தது அம்பத்தூர்ல இருந்து கேள்வி இருக்கா?
Thing and expectation, because in the minadi na attend the minadi speeches attend pannala vandu nam or goal set pannite adu vandu achieve pannadukku nam work panna, plus we have to visualize visualize the goal the results and generate that happy feeling andha mari nariya solvinga. So adu vandu visualize pannum bodhu I am expecting that I want this result. In the, for example, I'm going my CA final, so see, adhu vandu all India rank varanona adhu vandu or expectation and a desire that I want to achieve, I want to reach there. So adhu vandu I visualize every day that indha mari result vandirukku, indha mari or idhu vandu ellathiyum na solren, indha mari plus I'm working towards it. So is it correct, is that expectation? Hello.
கேட்டது க்வெஸ்சன் சார், நீங்க ஆன்சர் பண்ணீங்களா?
ஹாப்பி ஃபீலிங் எல்லாத்தையும் நீங்க ஒரு சேர சொல்றீங்க. மெயின் எக்ஸ்பெக்டேஷன் போஸ்ட்போன்ட் அப்படின்றது தான் அப்பாவுடைய பாயிண்ட். மெயின் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எம்டி எக்ஸ்பெக்டேஷன் பதிலாக ஒரு எனர்ஜி ரிச், ஒரு எனர்ஜி ரிச் ஹாப்பி ஃபீலிங் இருந்தது உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா, உங்கள் நீங்கள் மனசில் வந்து வச்சிருக்கிற விஷயம் உங்களை வந்து யூஸ்வலி வர்றதை விட இன்னும் அதிக வேகமாகவும் வரும். விஷயன்றது நாம் வந்து நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தானே ஒழிய, இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் வேர்ட்ஸ், த ப்ராப்ளம் இஸ் வித் யுவர் ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங். ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவள் வந்து சும்மா இருக்க மாட்டாள். அடுத்த மூணு மாதத்தில் கல்யாணம்னா அந்த கல்யாண நாளை அவன் நினச்சின்னு தான் இருப்பாள். அவள் எப்படி நினைக்காம இருப்பா? ஒருத்தர் ஒரு யங் மேனுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காருன்னா அந்த அப்ளிகேஷனை அவங்க சேங்ஷன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இந்த வேலை, இந்த வருமான, இந்த சம்பளத்துல உங்களுக்கு வேலையை கொடுக்குறோம், யூ கேன் ஜாயின் டியூட்டி ஆன் திஸ் டேட்னு அவனுக்கு கம்யூனிகேஷன் வந்துட்டோம்னா, அவனுக்கு கம்யூனிகேஷன் வர்ற டேட்லேருந்து அவனுக்கு ஜாயின் டியூட்டினா இடையில ஒரு 10 நாள் இருக்கலாம். அந்த 10 நாளும் அவன் அந்த என்னைக்கு வேலையில சேர போறான், என்னைக்கு அந்த வருமானத்தை பார்க்க போறோம்னு அவன் நினைச்சுட்டு தான் இருப்பான். என்னைக்கு என் புருஷன் என்னைக்கு என்ன கட்டிக்கு போறவ தாலியை கட்டுவாரு, நான் வந்து முறையா அவருக்கு மனைவி ஆக போறேன், எப்ப மனமேடையில உட்கார போறேன்னு அந்த பொண்ணு நினைக்காம இருக்க மாட்டா, கண்டிப்பா நினைச்சுட்டு தான் இருப்பா. நினைச்சுட்டு தான் இருக்கானோட அதை மட்டும்தான் செஞ்சுன்னு இருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த கல்யாண வேலைக்கு உண்டான வேலைகளையும் செஞ்சுன்னு தான் இருப்பா. கடைக்கு போறது, நகை நட்டு வாங்குறது, துணிமணி வாங்குறது, கல்யாண ஏற்பாடுகளுக்கு உண்டான வேலைகளை அவங்க அந்த பொண்ணோட பெற்றவங்க செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. அந்த ப்ரொடக்டிவா அந்த கல்யாண சம்பந்தப்பட்ட வேலைகளையும் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. யங் மேனுக்கு வந்து யூ கேன் ஜாயின் டியூட்டி 10 டேஸ் ஃப்ரம் நவுன்னு சொன்னால் அவன் அப்படியே நினச்சிக்கிட்டு அதையே நினச்சினு உட்காந்துருக்க மாட்டான். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் செய்வான். இந்த மாதிரி நம்ம வெளியூரில் போய் நமக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கோம், நம்ம ஒரு வீடு பிடிக்கணும், நம்ம ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் அது பிடிக்கணும், என்னென்ன எடுத்துன்னு போகிறது அது இதுன்னு சொல்லி அந்த ப்ரீ ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ்ன்னு எதனா பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். தெரிஞ்சவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி இந்த வேலையை இந்த தேதியில் இந்த இடத்துல டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு இந்த வேலை ஐ எம் ஹாப்பின்னு சொல்லி அந்த தனக்கு வந்து நல்ல செய்தி 4 பேர்கிட்ட சொல்லின்னு இருப்பான். இல்லை இந்த பாண்டியில் இருக்கிற ஆளுக்கு சென்னையில் வேலையை கிடைச்சதுன்னா சென்னையில் எங்கே வந்து இடம் பிடிக்கலான்னு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி இடம் பிடிப்பான். அப்புறம் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுக்கு உண்டான ஸ்டஃப் நம்மகிட்ட இருக்கா, இல்லை வந்து என்னுடைய நாலேஜ் ஆகுதுன்னா அப்டேட் பண்ணிக்கணுமா, என்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்டுன்னு பார்த்து என்ன செஞ்சுன்னு இருப்போம். அதனால் ஒரு ரிசல்ட் வரும்னு நாம் எதிர்பார்த்தாலும் அதுக்கு உண்டான வேலைகளை நாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா யூ ஆர் ப்ரொடக்டிவ்லி ஸ்பெண்டிங் யுவர் டைம். இந்த ப்ரொடக்டிவாக எதையுமே செய்யாமல் ஒன்று வரப்போகுதுன்னு அதையே நினச்சின்னு உட்காந்துருக்கிறது தான் வெயின் எக்ஸ்பெக்டேஷன். ஆர் நாட் ஆக்சுவலி டூயிங் எனி திங் டு bring about the result, that just empty the expectation, doing nothing. அப்படின்ற இடத்துல தான் விஷயம் தப்பாகுது. ஒழிய பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணி சந்தோஷப்படுறதுல தப்பே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சந்தோஷப்பட்டால் அந்த வேலை இன்னும் கொஞ்சம் வேகமாக கூடி வருமா ஒழிய டிலே ஆகாது. ஐடியல் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்றது தான் தப்பு. இப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, மதர் டிவோர்ஸ்லாம் ஏராளமாக அதிர்ஷ்டம் வரும், அவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆசைப்பட்டாலும் அதை சம்பாதிக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாலும் சம்பாதிக்கலாம்னு அவர் எழுதுறாருன்னா உடனே சில டிவோட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, நான் அண்ணன் என்பர் முடியல, நான் தியானம் வைத்து போவேன், நான் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன், பூ ப்ராஸ்பெக்டிவ் ஃப்ளவர் மாதிரிக்கு வைப்பேன், உடனே அந்த 10 லட்சம் வரும்னு ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன் உட்காந்துடுறாங்க. அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. உனக்கு மதருடைய கிரேஜ் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், அந்த 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை பார்க்கறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானத்தை பார்க்கறதுக்கு உன்னால் என்ன வேலை செய்யணும்னா அந்த வேலையை ஆரம்பி அதுக்குண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோ, அதுக்குண்டான ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணிக்கோன்னு சொன்னார். ஒழிய அப்படியே வீட்டில் உட்காந்துக்கணும் வரும்னு உட்காந்துருக்காதுன்னு தான் சொல்கிறார். அப்பா எழுதிட்டாரு டிவோட்டிக்கெலாம் ஏராளம் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறாரு, அதனால் நான் அப்படியே உட்காந்துருப்பேன், அது வரணும்னு உட்காந்துருந்தா அது வராது. சரி 1 லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்கலாம்னு சொல்கிறான்னா அதுக்குண்டான ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கிறேன், அதுக்குண்டான வேலைக்கு நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவருக்கு சாதாரண லைஃப்பில் 1 லட்சம் ரூபாய் பார்க்கணுன்னா 10 வருஷம் வேலை செய்யணுன்னா 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை டிவோட்டி 6 மாதத்தில் பார்க்கலான்ற மாதிரி நிலைமை அவருக்கு சாதகமாக மாறும். ஸோ ஹாப்பி ப்ரொடக்டிவ் என்கேஜ்மெண்ட் வில் பிரிங் அபவுட் த ரிசல்ட் யூ வாண்ட் மச் சூனர் தேன் வெயின் ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் அப்பா சொல்ல வர்றது. புரியுதுங்களா? ஹலோ.
ஓகே சார்.
ஹலோ.
அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கா அம்பத்தூர்ல இருந்து உங்களுக்கு? திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க.
மூல காரணம் எப்படி?
எதோட மூல காரணம்?
ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம், அதுக்கு வந்து மூல காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்?
என்னன்னு சொன்னா அதுக்கு அதுக்கு ப்ராப்ளம்க்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அந்த ஹிஸ்டரியை சொன்னா அதுல இருந்து அது மூல காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு வந்த வேலை எதுவுமே நினைக்கல, 6 மாசத்துல அவரை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு ஹோல்ட் ஆன் டு எனி ஜாப் ஸ்டெடிலி ஃபார் மோர் தேன் 6 மந்த்ஸ்னு ஒருத்தர் வந்து எங்க அப்பாவுக்கு எழுதுறாருன்னா, எங்க அப்பா அவரை கேட்பாரு, அது என்ன இது 6 மாசத்துக்கு மேல எங்கேயுமே இருக்க முடியல, நீங்க எப்படி வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து பதில் வரும். அவங்க சொல்ற பர்ஃபார்மன்ஸ் என்னால கொடுக்க முடியல, அதனால வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்கன்னா, ஏன் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலன்னா, அவங்க கேட்குற நாலெட்ஜ் எனக்கு இல்லை, இருந்தாலும் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு ரெக்கமெண்டேஷனில் உள்ளார பூந்துருவேன், ரெக்கமெண்டேஷனில் பூந்துட்டன்றதால அவங்க ஒரு 6 மாசத்துக்கு மரியாதைக்கு என்ன வச்சுக்கிறாங்க, அப்புறம் அனுப்பிச்சுடுறாங்க. இப்போ பாருங்கள், ரெக்கமெண்டேஷன் இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளார போகிறதை விட ஒரு வேலைக்கு உண்டான உண்மையான டேலண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கே போக வேண்டியதில்லை, உங்கள் சொந்த திறமையிலே நீங்கள் ஒரு வேலையில் சேரலாம். வேலை தெரிஞ்சதுன்னா அவன் வந்து உங்களை வச்சுப்பான், வேலை தெரியாமல் ரெக்கமெண்டேஷன் வர்றதால தான் உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறான். ப்ராப்ளம் மீன்ஸ் யூ ஆர் நாட் டெவலப்பிங் யுவர் டேலண்ட்ஸ், யூ ஆர் ரிலையிங் ஆன் இன்ஃப்ளூயன்ஸ் டு கெட் அ ஜாப் அண்ட் இன்கம், அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிடுவார். அதில் அவங்கவுங்க பிரச்சனைக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தா அது மூல காரணம் என்னன்றது அதுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், அதில் ஒன்றும் மிஸ்டரியே கிடையாது. ஹலோ,
உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் உணர்வு முதலில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல்ல எண்ணமும் வருது, உணர்வும் வருது. கட்டுப்படுத்தணும் போது அந்த காரியத்தை சரண்டர் பண்ணா கூட அந்த எண்ணங்கள் தான் மனசுல தோண்டிட்டே இருக்கு. அது எப்படி நடக்கும், என்ன செய்யணும், திரும்ப அட்வான்ஸ் என்ன பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க எஜுகேஷன்ல வந்து பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு, அடிக்காம பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு அழைச்சுட்டு சொன்னா, அது பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து நமக்கு அந்த டார்ச்சர் உருவாக்குற மாதிரிதான் ரிப்போர்ட் வருது. அப்போ அதை எப்படி கையாளுறது? சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது குடும்பத்தில் ஒவ்வொரு நண்பர்களிடையும் பேசும்போதும் அந்த 100% நம்ம கடைபிடிக்கிறோமான்னு ஒரு கேள்வி மனதிலே வருது. அதை முழுமையாக சரண்டர் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான வேகம் எதிர்கொண்டையில் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு வருது. அப்போ அந்த சுமூகத்தை எப்படி கையாளுறது? அது மாதிரி சர்வீஸை வந்து எடிட்டாக வந்து நம்ம டைமோட வரணும், டைமோட செய்யணும், இந்த சென்டர்ல வந்து நம்மளால எந்த ஒரு தொல்லையும் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது 100% பண்ண முடியுதான்னு பார்த்தாலும் அதுலயும் ஒரு தோல்வி இருக்கு. அப்ப இதெல்லாமே வந்து நல்ல எதிர்பார்ப்போட நல்ல எண்ணத்தோட வரணும்னு நினைக்கிறது, உணர்வை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே நமக்கு வந்து 100% முழுமையா எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காதனால இது முழுமையா நடப்படுத்தணும் போது அன்னைக்கிட்ட தினமும் சொல்லுங்கன்றீங்க. அந்த தினமும் சொல்லணும்னு நினைக்கும் போது கூட அந்த சொல்லணும்ன்ற எண்ணம் வர்றதுனால இந்த சிந்தனை தான் முன் வந்து நிற்கு. இது முழுமையா எப்படி நாங்க கடைபிடிக்கணும்?
உணர்வுகளையோ ஆசைகளையோ கட்டுப்பட்டது நான் சுலபமான விஷயம் அவசியம்னு சொன்னே ஒழிய அது சுலபம் நான் சொல்லல. அதெல்லாம் சுலபமான காரியம் தான். நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு போறவங்களுக்கு தான் அவங்க சொல்றபடி அவங்க வாழ்க்கை அமையல, அதனால விரிச்சல் போகும். இதெல்லாம் வருது. மனைவி கோஆபரேட்டிவா இருக்கணும், பிள்ளை சொன்ன பேச்சை கேட்கணும், பாஸ் வந்து தன்னை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், பாஸ் அன்ரீசனபுளாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கலாம். ஆனால் மனைவி கோஆப்ரேட்டிவாக இருக்கிறதோ, பிள்ளை சொல் பேச்ச கேட்கறதோ, பாஸ் நம்மகிட்ட நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறதோ நம்ம கையிலேயே இல்லை. சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள மரியாதையை ரிசீவ் பண்ணுன்னு சொன்னால் அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு மனைவி சொல்லிட்டா நமக்கு வந்து மூடே அவுட் ஆகிடுது. பிள்ளைய படிச்சு வர நேரம் படிதான்னு சொன்னா கிரிக்கெட் மேட்டை எடுத்துன்னு போட்டா நமக்கு ஏமாற்றமா இருக்கு. சார் 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா பாஸ் வந்து 7 மணி வரைக்கும் இருந்து வேலையை முடிச்சுட்டு போகணும் சொன்னாருன்னா நமக்கு அந்த நேரம் ஆத்திரம் எரிச்சல் வருது உண்மைதான். இங்க நம்ம வாழ்க்கையை நாமே பாத்துக்கிறோம்னு பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் தான் பிரச்சனைகள் எதிர்பாராத விதமா வரும். மதர் டிவோட்டின்றதால அன்னன்னைக்கு நாம இன்னைக்கு என்ன வேலையை செய்ய விரும்புறோம், என்ன சாதிக்க விரும்புறோமோ அதெல்லாம் மதர்கிட்ட காலையில எழுந்து வெளியில போறதுக்கு முன்னாடி, மதர் இந்தந்த விஷயம் எல்லாம் எனக்கு இன்னைக்கு நடக்கணும், நீங்க பார்த்து செய்யுங்க, நான் வந்து எனக்கு உண்டானதை நான் ஒழுங்கா செய்யறேன் ஒழிய வந்து இம்பல்சிவா செயல்பட மாட்டேன், இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு இந்த வேலை நடக்கணும், என் மனைவி எனக்கு இதை செய்யணும், என் பிள்ளைங்க எனக்கு இதை செய்யணும், ஜென்ரலா லைஃப் எனக்கு பிளசண்டா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும்னு மதர்கிட்ட அன்னைய வேலையை ஒப்படைச்சிட்டு ஒருத்தர் அமைதியா இருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனைகள் இல்லாம அன்னைய வேலை அவருக்கு சாதகமா நடக்கும். மதர் டிவோட்டியா இருந்து மதர்கிட்ட எதுவுமே ஒப்படைக்காம அவருடைய வில்லு அவருடைய இன்சிஸ்டன்ஸ் தான் அவர் என்போர்ஸ் பண்றாருன்னா போகலாம் போகும். அதனால நம்முடைய சரண்டர்ன்றது அது எவ்வளவு நிஜமா செய்யறோன்றது தான் இது முடிவு பண்ணுங்க ஒழிய, நம்ம சரண்டர்ன்றது சரியில்லைன்னா அப்புறம் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஹலோ, ஹலோ,
ஆ அம்பத்தூர்லேருந்து கேளுங்க.
ஹலோ சார், நமஸ்காரம் சார். அம்பத்தூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுறேன் சார். நீங்க இன்பஜோதின்னு எழுதியிருக்கிற புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன் தினமும். நீங்க சொல்ற மாதிரி தலையெழுந்து மதத்தை இனி இதெல்லாம் நல்லா நடக்கணும், எல்லாரும் சுமூகமா ஒத்துமையா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வேண்டிக்கிறேன் சார். இருந்தாலும் சில சமயத்துல வந்து குடும்பத்துல உள்ளவங்க வந்து அவங்களோட டேஸ்டுக்கே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது ஜாமீன் வர்றதுக்கோ மற்ற எதுக்கும் அவங்க தடை விதிக்கல. சில விஷயங்கள்ல நீ வந்து என்னோட ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நானும் அதோட சரி குடும்பம் சுமூகமா இருக்கணும்னு இருக்கேன். சில சமயத்துல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட இதுக்கே நம்மள இது பண்ணும்போது நமக்கு பிரச்சனைகள் வருது, அத எப்படி தவிர்த்திருக்கு?
இப்போ ஒரு நிகழ்ச்சியை சொன்னீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும்.
எக்ஸாம்பிள், அதாவது சார் சில சமயத்துல வந்து அவசரத்துல குக்கர் வச்சுட்டு இது பண்ணிட்டு எப்போதும் மதர் ரூம் தொடச்சிட்டு தான் எல்லாமே செய்வேன். சில சமயத்துல விளக்கேத்தவோ ஏதோ மறந்துடும், நீ இது செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு வேதனையா சொல்லுவாரு வீட்டுல. சரி அது மாதிரி இருந்தாலும் அப்புறம் அவரும் ரியலைஸ் பண்ணுவாரு. சில சமயத்துல அந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம என்ன செய்யறதுன்னு தான், வேற ஒண்ணும் இல்லை.
இல்ல
இல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சார். எழுந்ததும் மதரோட ஓல்டு பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செல்ஃப் எல்லாம் தொடச்சிட்டு பூ பத்தி ஏற்றி வச்சு ப்ரே பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு செய்வேன். சில சமயத்துல அது மாதிரி பூவெல்லாம் எடுத்துன்னு வரும்போது அவசரமா காலையில 7:30 டிஃபன் சாப்பாடு எல்லாம் பண்ணும்போது பிஸியா இருக்கும்போது சில சமயத்துல மிஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது கஷ்டமா இருக்கு.
வேலை என்னன்றதை முறையா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு இல்லை போல இருக்கு, அதனால முன்ன வேலை செய்யற வேலை பின்ன செய்யறது அந்த மாதிரி உங்களுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் நிதானமா வந்து காலையில இத்தனை மணில இத்தனை மணிக்குள்ள என்னென்ன வேலையை செய்யறது, 10 மணிக்கு மேல 4 மணி வரைக்கும் என்னென்ன வேலையை செய்யறது, 4 மணிக்கு மேல 10 மணிக்குள்ள நைட்டு 10 மணிக்குள்ள என்னென்ன வேலையை செய்யறதுன்னு அதை வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு அந்த செக்லிஸ்ட் படி பிரகாரம் செயல்பட்டீங்கன்னா உங்க எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த மாதிரி அதை விட்டுட்டோம் இதை மட்டும் கவனிச்சோம் மிஸ்டேக் இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் கோஆர்டினேட்டட் எஃபிஷியன்சி தான்.
சாரி சார். Thank you, sir.
அம்பத்தூர்ல இருந்து இன்னொரு கேள்வி இருக்கா?
மேடம் சார் ஏதோ பிரஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னு நோ மோர்
க்வெஸ்சன். ஓகே ஓகே. ராணிபெட்ல இருந்து ஏதாவது கேள்வி இருக்கா? ஹேண்ட் ரைஸ் ஆல பட் ஸ்டில்.
ஹலோ. இல்ல.
சரி ஓகே. திண்டுக்கல்ல இருந்து வேற ஏதாவது ஒரு சென்டர்ல இருந்து யாருக்கா கேள்வி இருந்ததுன்னா இப்ப ரைஸ் பண்ணலாம்.
அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் தியான மையத்தை சார்ந்த அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் வணக்கம். நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.